ఓం నమో భగవతే వాసుదేవాయ ఓం నమో భగవతే వాసుదేవాయ ఓం నమో భగవతే వాసుదేవాయ నారాయణ నమస్కృత్యం నరం సైవ నరోత్తమం దేవీం సరస్వతీం వ్యాసం తదో జయ ముదిరయే నష్టప్రాయే శభద్రేష్ నిత్యం భాగవత సేవయా భగవతి ఉత్తమ శ్లోకే భక్తిర్భవతి నేష్టికి. చైతన్య చరితామృతం ఆదిలీలై మహావిష్ణు జగత్కర్త మాయయాయస్యజది యదః తస్యావతార ఏవాయాం అద్వైతాచార్యమీశ్వర అద్వైతం హరినేద్వైతాచార్యం భక్తి శర్షనాత్ భక్తావతారమీశాంతం అద్వైతాచార్యమాశ్రయే. మహావిష్ణు இந்த జగత్తుடைய కర్త, జగత్తుடைய இந்த அகிலத்துடைய யஜமானர், அவர் வந்து இந்த தன்னுடைய சக்தி மூலமா இந்த உலகத்தை படைக்கிறார். அந்த மகாவிஷ்ணு தான் அத்வைதாச்சாரியரா இந்த உலகத்துல தோன்றினார். அத்வைதாச்சாரியர் பகவான் ஹரியிலிருந்து வேறானவர் இல்ல. அவர் வந்து அத்வைதா அப்படின்னா அவர் பகவான் ஹரியிலிருந்து வேறானவர் இல்ல. ஆச்சாரியர் அப்படின்னா அவர் வந்து பக்தி தொண்டு கொடுக்கிறதுக்கு, பகவான் மேல பக்தியை கொடுக்கறத ஒரு ஆச்சாரியங்கிற பொறுப்பேற்றவர். அவருடைய தாமரை பாதங்களை நான் சரணடைகிறேன் அப்படின்னு கிருஷ்ணாஸ் கவிராஜ கோஸ்வாமி இந்த ஸ்லோகத்துல சொல்றார். அதே மாதிரி கௌர கணோ தேச தீபிகா, சில கவிகர்ண பூர்ணர், கவிகர்ண பூர்ணர் வந்து தன்னுடைய கௌர கணோ தேச தீபிகால பின்வருமாறு பிரார்த்திக்கிறார். கௌர கணோ தேச தீபிகா 76வது ஸ்லோகத்துல விரஜ ஆவேஷ ரூபாத்வாயு அபி சதாசிவ ச ஏவாத் அத்வைத கோஸ்வாமி சைத்தன்யா பின்ன விக்கிரக. சதாசிவா அவர் வந்து விரஜ, அதாவது விருந்தாவனத்தில், கோலக விருந்தாவனத்தில் கிருஷ்ணருடைய ஒரு விரிவங்கமாக இருக்கார். அவர் தான் அத்வைதாச்சாரியரை தோன்றினார். அவர் சைத்தன்ய மகாபிரபுலிருந்து வேறானவர் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எஸ்எச்ச கோபால தேக சந்திரஜே கிருஷ்ணஸ்ய சந்நிதோ நானார்த்த ஸ்ரீ சிவதான்ரே பைரவஸ்ய வசோயதா ஏகதா கார்த்திகே மாசே தீபயாத்ரா மகோத்சவே சரானசக கோபால கிருஷ்ணோ நித்யதி யத்னவன் நிரீக்ஷ்ய நிரீக்ஷ்ய மத் கௌரு தேவோ கோபபவிஸ்லவன் பிரியேன நிர்த்திதும் சக்கர பிரம பிராமண லீலையா ஸ்ரீ கிருஷ்ணஸ்ய பிரசாதேன விவிதோ அபூத் சதாசிவ ஏகஸ்தத்ர சிவ சாட்சா தன்யோ கோபால விக்கிரஹ. ஸோ கௌரகணந்த தீபிகா 77லிருந்து 80வது ஸ்லோகம் வரைக்கும் சில கவிகர்ண பூர்ணர் ரொம்ப அற்புதமாக அத்வைதாசனுடைய தோற்றத்தையும் அவதாரத்தையும் வர்ணிக்கிறார். கோலோக விருந்தாவனத்தில் ஆயர்குல சிறுவனா, இடையர்குல சிறுவனா இருந்து நர்த்தனம் செய்துட்டு இருக்கார். சதாசிவா, அதாவது பைரவா அல்லது சிவதந்திரா அப்படிங்கிற சாஸ்திரத்தில், சிவதந்திராங்கிற சாஸ்திரத்தில் பைரவர்கிற ஆச்சாரியர் இப்படி சொல்றார். என்ன மேற்கோள் காண்கிறாருன்னா, சதாசிவம் கோலோக விருந்தாவனத்தில் சதாசிவம் தான் அத்வைதாச்சாரியம் தோன்றினார். மகாவிஷ்ணு சதாசிவம் ரெண்டு பேரும் சேர்ந்த ஒரு அவதாரமா. ஒரு சமயம் தீபாவளி பண்டிகை அன்னைக்கு கார்த்திகை மாதத்தில் அவருடைய குரு சங்கரர் கிருஷ்ணரை பார்க்கிறார். அதாவது பைரவருடைய குரு, அதாவது பகவான் சங்கரர், சங்கர தேவர் வந்து கிருஷ்ணர் வந்து பலராமனோட நர்த்தனம் செய்யறதை பார்க்கிறார் கோபர்களோட. அதை பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப ஆனந்தமாகி இவரும் ஒரு கோபர் மாதிரி, ஒரு இடையர்குல சிறுவன் மாதிரி ஆயிண்டு அவங்க கூட நர்த்தனம் செய்யணும் விரும்புகிறார். ஸோ அந்த லீலை தான் சதாசிவர் அங்கே கோலோக விருந்தாவனத்தில் புரிகிறார். ஸோ கோலோக விருந்தாவனத்தில் சதாசிவர் வந்து கிருஷ்ணோட லீலையில் ஒரு கோபராக இருக்கார். அதே சமயம் ஒரு சங்கரராக இருந்து அவர் ஒரே சமயத்தில் ரெண்டு விதமான லீலை புரிகிறார். கோலோக விருந்தாவனத்தில் சதாசிவனாக இருக்கார், அவர் பௌதிக லோகத்தில் வந்து சங்கர சிவபெருமானாக இருக்கார். ஸோ இப்படி அத்வைதாச்சாரியருடைய தோற்றத்தை பற்றி கௌரகண தேச தீபிகாலையும் சைத்தன்ய சரிதாமத்தையும் சொல்லப்பட்டிருக்கு. இப்போது அவருடைய சரித்திரத்தை நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முயற்சி. ஓம் அக்யான் திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகையா சத்துரு மிலிதமேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஸ்ரீ சைதன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் மேன பூதலே ஸ்வயம் ரூபா கதாமயம் ததாதி ஸ்வபதாந்திகம் வாந்தேகம் ஸ்ரீகுரு ஸ்ரீயுதபதகமலம் ஸ்ரீகுரு வைஷ்ணவாம் ச ஸ்ரீரூபாம் சாக்ஷாதம் சககணரகுநாதாம் தாம் சுஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜனசகிதம் கிருஷ்ணசைதன்யதேவம் ஸ்ரீராதா கிருஷ்ணபாதாம் சகணலலிதா ஸ்ரீவிசாகாம் ச நமோம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே ஜெயபதாதஸ்வாமிநிதி நாமினே நமாச்சாரிய பாதானிதாய குருபதாயினே கௌரகததாமதாய நகரகிராமதாரிணே நமோம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்தஸ்வாமிநிதி நாமினே நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷ்யாத்ய தேசதாரிணே ஜாய் ஸ்ரீ கிருஷ்ணா சைதன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்தவிருந்த ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நம நம பங்கஜநாபாய நம பங்கஜமாலினே நம பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரிவே ஹரே கிருஷ்ணா. இப்போ கடந்த சில தினங்களுக்கு முன்னாக நம்ம அத்வைதாசருடைய அவதார தினத்தை கொண்டாடணும். அன்னைக்கு வந்து அவருடைய லீலைகளை நம்ம பகிர்ந்துக்காதனால இன்றைக்கு வந்து அவருடைய லீலைகளை பகிர்ந்துக்கு இருக்கிறோம். இப்போ வாசிய ரெண்டு ஸ்லோகம், அதாவது சைத்தன்ய சரிதாமத்திலிருந்து இப்போ நம்ம வாசிச்சிருந்த ஸ்லோகமும் கௌர கணோதேச தீபிகால மூணு ஸ்லோகத்தில் சைத்தன்ய சரிதாமத்தில் கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமி அத்வைதாச்சாரிய மகாவிஷ்ணு சதாசிவம் ரெண்டு பேரும் சேர்ந்த அவதாரமாக தோன்றினதா அவர் அங்கே மேற்கோள் காமிக்கிறார். அதே போல கௌர கணோதேச தீபிகால கவிகர்ண பூர்ணர் சதாசிவம் ஆத்மீகலோகத்தில் உள்ள அந்த சதாசிவம் வந்து ஒரு கோபர் வந்து மகாவிஷ்ணு அவரும் சேர்ந்துட்டு அத்வைதாச்சாரியராக தோன்றினதாகவும் கௌர கணோதேச தீபிகாங்கிற சாஸ்திரத்திலும் சொல்லப்பட்டிருக்கு. எப்படி அத்வைதாச்சாரியர் இந்த உலகத்தில் சதாசிவமும் மகாவிஷ்ணுவும் சேர்ந்த ஒரு அவதாரமாக இந்த உலகத்தில் தோன்றினார். அவருடைய அவதார நோக்கமும் ரொம்ப அழகாக சைத்தன்ய சரிதாமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஜய ஜய அத்வைத ஈஸ்வர அவதார கிருஷ்ணாவதாரி கைல ஜெகத் நிஷ்டார. எல்லா பகலும் அந்த முழுமுதற் கடவுளின் அவதாரமான அத்வைத ஆச்சாரியருக்கு உரித்தாகட்டும். அவர் வந்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த உலகத்தில் தோன்றி எல்லாரையும் விடுவிக்க, இந்த உலகத்தையே விடுவிக்கிறதுக்காக அவர் தோன்றதுக்கு இவர் தான் அத்வைத ஆச்சாரியர் தான் காரணமாக இருந்தார் அப்படின்னு சைத்தன்ய சரிதாமத்திலும் மேற்கோள் காமிக்கப்பட்டார். சரி, அத்வைத ஆச்சாரியர் ரொம்ப மங்களமானவர். அவர் இந்த உலகத்திலே அவர் இந்த உலகத்தில் தோன்றி இந்த உலகத்துக்கே மங்களத்தை உண்டு பண்ணார். ஆக்சுவலி சிவபெருமானுடைய பக்தர் குபேரன், செல்வத்துக்கு அதிபனான குபேரன் வந்து சிவபெருமானுடைய பக்தர்ல ஒருத்தர். அவன் சிவபெருமான் மேல எப்பவுமே பக்தி உள்ளவர். அப்போ ஒரு நாள் கைலாசத்தில் குபேரன் சிவபெருமான் என்ன பிரார்த்தனை பண்ணிடுறாருன்னா, அந்த சிவபெருமானே தனக்கு குழந்தையா வரணும்னு பிரார்த்தனை செய்கிறார். அப்போ குபேரனுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றுறதுக்காக அவர் சிவபெருமானுக்கு வரம் கொடுக்குறார். கலியுகத்தில் வந்து அவர் அந்த ஆத்மீகலோகத்தில் உள்ள சதாசிவனா இருக்கக்கூடிய அந்த சதாசிவர் வந்து இங்கே தோன்றும் போது குபேரனுக்கு குழந்தையா வரதா அவருக்கு வாக்கு கொடுக்குறார். ஸோ எப்படி சிவபெருமானுடைய கருணையினாலும் அவர் மேல உள்ள பிரியத்தினாலும் அந்த குபேரன் கலியுகத்தில் குபேர் பண்டிட் குபேர பண்டிதர் அப்படின்னு சொல்லிட்டு சல்யட் அப்படிங்கிற கிராமத்தில், மேற்கு வங்காளத்தில் சல்யட் அப்படிங்கிற கிராமத்தில் குபேர பண்டிதரும் நாபதேவி, அதாவது நாபகிராம் அப்படின்னு சல்யட்டுங்கிற நகரத்துக்கு பக்கத்தில் நாபகிராம்னு ஒரு கிராமம் இருக்குது. அந்த நாபகிராமத்தில் சாக்ஷாத் அந்த குபேரனே வந்து குபேர பண்டிதராக தோன்றினதாகவும் ஸ்ரீ நாபதேவி அவருடைய மனைவி தர்மபத்னி ஸ்ரீ நாபதேவி. ஸோ எப்படி குபேர பண்டிதருக்கும் ஸ்ரீ நாபதேவிக்கும் அந்த சதாசிவனு மகாவிஷ்ணு வந்து குழந்தையாக தோன்றி அவங்கள மகிழ்விச்சார். சரி, குபேர பண்டிதரும் நாபதேவியும் நாபகிராமில் நல்ல கணவன் மனைவியாக நல்ல தம்பதியில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்போது அவங்களுக்கு ஒரு அற்புதமான குழந்தை உண்டாகுது. அந்த குழந்தை உண்டான உடனே அந்த கருவறையெல்லாம் பயங்கரமான பிரகாசமாக இருக்குது. அப்போ அந்த நாபகிராமத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் அந்த குழந்தையை தரிசிக்க வராங்க. அந்த குழந்தையோட உடல் அவ்வளோ ஒரு தேஜஸ், அவ்வளோ ஒரு அழகு. எல்லாரும் பார்த்துட்டு சொன்னாங்க, இந்த குழந்தை வந்து சாதாரண குழந்தையாக இருக்க முடியாது, நீங்கள் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்படி ஒரு குழந்தை வந்திருக்குன்னா நீங்கள் கட்டாய இந்த குழந்தை வந்து ஒரு சாதாரண நபராக இருக்க முடியாது, ஒரு மகா புருஷராக தான் இருக்க முடியுங்கிறது எல்லோராலும் உணர முடிஞ்சுது. எப்படி அத்வைதாச்சாரியர் இந்த உலகத்தில் தோன்றும் போது அவ்வளோ ஒரு அமானுஷ்யமான சிறந்த சக்திகளை எல்லாம் வெளிக்காமிச்சார். அப்போ அவருக்கு பால்யலீலையில் அவருக்கு கமலாக்ஷன் அப்படின்னு திருநாமம், ரெண்டு திருநாமம் அவருக்கு, அத்வைதா கமலாஷா. கமலாக்ஷ அப்படின்னா கமலம்னா தாமரை, அக்ஷன கண், தாமரை இதழ் போல அவர் கண்கள் விரிந்திருக்கும். ஆனால் அவருக்கு கமலாக்ஷன் ஒரு திருநாமம், இன்னொரு திருநாமம் வந்து அத்வைத. இன்னொரு திருநாமம் அவருக்கு உண்டு, கௌரான தாக்குரர்னு. கௌரான தாக்குரர்னா கௌரா, அதாவது சைத்தன்ய மகாப்பிரபு இங்கே வர்றதுக்கு காரணமாக இருந்ததுனால அவருக்கு கௌரான தாக்குரர்னு திருநாமம். எப்படி நாப கிராமத்தில் அத்வைதாச்சாரியர் குபேர பண்டிதருக்கும் ஸ்ரீ நாபாதேவிக்கும் குழந்தையாக தோன்றினார். இப்படி அவர் அந்த பிராமண குலத்தில், என்ன சொல்கிறதுன்னா, வீரேந்திர பிராமண குடும்பத்தில் தோன்றி அந்த குலத்துக்கே அவர் மங்களத்தை உண்டு பண்ணார். உண்மையில் அத்வைதாச்சாரியர் போன்ற அவதாரங்கள், பகவானுடைய அவதாரங்கள் ஒரு குலத்தில் தோன்றும் போது அந்த குலத்தினால பகவானுக்கு பெருமை கிடையாது, அவர் தோன்றதுனால அந்த குலத்துக்கு பெருமை ஏற்படுது. எப்படி அத்வைதாச்சாரியர் இந்த அந்த குலத்துக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்துக்கே மங்களம் தரக்கூடியவரா, இந்த உலகத்துக்கே சைத்தன்யமாக அப்படி தோன்றதுக்கு ஒரு காரணமான, ஒரு மூல காரணமான ஒரு கர்த்தாவா அத்வைதாச்சாரியர் கௌடிய வைஷ்ணவரால் போற்றி புகழப்படுறார். எப்படி அத்வைதாச்சாரியர் ஸ்ரீ நாப குபேர பண்டிதருக்கும் ஸ்ரீ நாபதேவிக்கும் சல்லியட்டுங்கிற இடத்துல, அதாவது நாப கிராமத்தை தோன்றினார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அவங்க சாந்திப்பூருக்கு மாறிடுவாங்க, நாங்கள் குடும்பத்தோட சாந்திப்பூருக்கு மாறிடுறாங்க. அப்போது அத்வைதாச்சாரியருடைய லீலையில் அவருடைய அப்பா அம்மா வந்து மறைவுக்கு அப்புறம் அத்வைதாச்சாரியர் தீர்த்த யாத்திரை மேற்கொள்கிறார். அத்வைதாச்சாரியர் தீர்த்த யாத்திரை மேற்கொள்ளும் போது அவர் மித்திலாவில் வந்து வித்யாபதிங்கிற ஒரு ஆச்சாரியை சந்திக்கிறார். வித்யாபதியுடைய கவிதைகள், அவருடைய பாடல்கள்லாம் வந்து சைத்தன்யமாவுக்கு ரொம்ப பிரியமானது. சைத்தன்யமாவுடைய இறுதி லீலையில் வந்து அவர் எப்பவுமே வித்யாபதி, சண்டிதாசர், ஜெயதேவ் கோஸ்வாமி இவருடைய கவிதைகளையும் பாடல்களையும் கேட்டு ரொம்ப ஆனந்தம் அடைவார். எப்படி அவ்வளோ ஒரு தூய்மையான ஒரு பக்தர், ஒரு ஆச்சாரியர், ஒரு மகாபுருஷரான வித்யாபதியுடைய ஆசீர்வாதம் அத்வைத ஆச்சாரியர் கிடைச்சிது. எப்படி அத்வைத ஆச்சாரியர் மிதிலா, மதுரா போன்ற பல இடங்களில் பிரயாணம் செய்து விருந்தாவனம் வந்தார். விருந்தாவனத்தில் அவர் தங்கியிருந்தார். அப்படி அத்வைதாச்சாரியர் விருந்தாவனத்தில் தங்கியிருந்த பொழுது அவர் யமுனா நதிக்கரையில் ஒரு சமயம் யமுனா நதிக்கரையில் உட்கார்ந்துட்டு ஜபம் செய்துட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு அழகான விக்கிரகம், அதாவது மதனமோகனுடைய, மதன கோபாலுடைய விக்கிரகம் வந்து அத்வைதாச்சாரியருக்கு அங்கே கிடைக்கும் யமுனா நதிக்கரையில். அந்த அத்வைதாச்சாரியர் அந்த பகவானுடைய மதனமோகனை ஏற்றுக்கொண்டு அவருக்கு சேவை பண்ணுறார். அதுக்கப்புறம் அவர் அங்கிருந்து வரும்பொழுது அந்த மதன மோகன விக்கிரகத்தை மதுராவில் புருஷோத்தம் சோபே அப்படின்னு ஒரு பிராமணர் இருந்தார், அந்த புருஷோத்தம் சோபேட்ட அந்த விக்கிரகத்தை ஒப்படைச்சிட்டு அவர் திரும்பவும் சாந்திப்பூருக்கு வர்றார். ஸோ இப்படி அந்த புருஷோத்தம் சோபையை வச்சுருந்த அந்த மதன மோகன் விக்கிரகம் தான் பிற்காலத்தில் சனாதன கோஸ்வாமி வழிபாடு பண்ணியிருந்த ஒரு சனாதன கோஸ்வாமி வழிபாடு பண்ணியிருந்த ஒரு சிறந்த கௌடிய வைஷ்ணவர்களால் வழிபடக்கூடிய, கௌடிய வைஷ்ணவர்களுக்கு பிரதானமான, அதாவது சம்பந்தா, பகவானுக்கு நமக்கும் சம்பந்தத்தை கோரக்கூடிய ஒரு விக்கிரகம் ராஜா மதனமோகன், சனாதன கோஸ்வாமி சம்பந்த ஆச்சாரியர். எப்படி இந்த மதனமோகன் விக்கிரகம் முதல் அத்வைத ஆச்சாரியர்கள் தான் விருந்தாவனத்தில் எடுக்கப்பட்டது, அவர்கிட்ட தான் தன்னை முதல் வெளிப்படுத்தினர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். மதனமோகனன் வந்து தன்னை முதல் அத்வைத ஆச்சாரியை வெளிப்படுத்தினார். அத்வைத ஆச்சாரியர் அந்த அவரை வழிபாடு பண்ணிட்டு அந்த விக்கிரகத்தை புருஷோத்தம் சோபேட்ட கொடுத்தார். புருஷோத்தம் சோபே பிற்காலத்தில் அது சனாதன கோஸ்வாமிகிட்ட மதன மோகனர் விருப்பப்படி, மதன மோகனே விரும்பி சனாதன கோஸ்வாமிகிட்ட வந்துடுறார். ஸோ எப்படி மதன மோகன் தோன்றதுக்கு ஒரு முக்கியமான அந்த லீலையில் பங்கெடுத்துட்டதும் அத்வைதாச்சாரியர். ஸோ அப்படி அத்வைதாச்சாரியர் பல இடங்களில் தீர்த்த யாத்திரையெல்லாம் முடிச்சுட்டு திரும்பவும் சாந்திப்பூர் வந்துடுறார். அப்போது அவருக்கு சாந்திப்பூரில் ஒரு வீடு இருந்தது, நவதீபத்தில் ஒரு வீடு, ரெண்டு வீடு இருந்தது. அப்புறம் அத்வைதாச்சாரியருக்கு ரெண்டு மனைவி இருந்தாங்க, ஒரு மனைவி பேர் ஸ்ரீ தாக்கூராணி, இன்னொரு மனைவி பேர் சீதா தாக்கூராணி. இவங்க ரெண்டு பேருமே பகவானுடைய நித்தியமான தம்பதிகள், பகவானுடைய நித்தியமான சேவையில் ஈடுபடக்கூடியவங்க. ஸ்ரீ தாக்கூராணி பகவானுடைய பிரகாச விரிவங்கமாகவும், சீதா தாக்கூராணி பகவானுடைய யோகமாய சக்தியின் விரிவங்கமாகவும் கருதப்படுறாங்க. இந்த மாதிரி ஸ்ரீ தாக்குராணி சீதா தாக்குராணி ரெண்டு மாணவிகளோடு அத்வைதாச்சாரியர் பக்தி தொண்டு பண்ணிட்டு இருந்தார். அத்வைதாச்சாரியர் சைத்தன்ய மகாபிரபு இந்த உலகத்தில் தோன்றதுக்கு முன்னாடி, சைத்தன்ய மகாபிரபு இந்த உலகத்தில் தோன்றதுக்கு 50-60 வருடங்களுக்கு முன்னாடி அத்வைதாச்சாரியர் தோன்றினார். சைத்தன்ய மகாபிரபு இந்த உலகத்தில் தோன்றதுக்கு முன்னாடி தன்னுடைய சகாக்கள் முதல்ல இங்கே அனுப்பி வச்சிருந்தார். ஜெகநாத் மிஸ்ரர், பூகர்ப கோஸ்வாமி, அத்வைதாச்சாரியர், ஹரிதாஸ் தாக்கூரர், இந்த மாதிரி நிறைய வைஷ்ணவ ஆச்சாரியர்கள், பகவானுடைய நித்திய சகாக்கள் சைத்தன்ய மகாபிரபு முன்னாடி இந்த உலகத்தில் தோன்றினாங்க. ஸோ அதில் அத்வைதாச்சாரியம் இடம்பெறுவார். சைத்தன்ய மகாபிரபு இந்த உலகத்தில் தோன்றதுக்கு 50-60 வருடங்களுக்கு முன்னாடியே அத்வைதாச்சாரியர் தோன்றியிருந்தார். அந்த சமயத்தில் அத்வைதாச்சாரியர் மேற்கு வங்காளத்தில் இருந்தப்போ அத்வைதாச்சாரியுடைய வழிகாட்டுறது தான் எல்லா வைஷ்ணவர்களும் பக்தி தொண்டு பண்ணிட்டு இருந்தாங்க. அத்வைதாச்சாரியுடைய வீடு தான் சாந்திப்பூர் தான் அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அடைக்கலமாக இருந்தது. அங்கே அத்வைதாச்சாரியுடைய சங்கத்திலிருந்து அவங்க ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை போன்ற சாஸ்திரங்களை படிக்கிறது, அத்வைதாச்சாரியிலிருந்து உபன்யாசம் கேட்கறது, அங்கே நாம சங்கீர்த்தனம் செய்கிறது, இப்படி எல்லாமே வைஷ்ணவர்களுக்கு அவங்களுக்கு இந்த ஒரே அடைக்கலம் அத்வைதாச்சாரியர். ஸோ இப்படி அத்வைதாச்சாரியர் சாந்திப்பூரில் பக்தருடைய சங்கத்திலேருந்து அவர் பக்தி தொண்டு பண்ணிகிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் நவதீபத்தில் நம்ம ஏற்கனவே உபன்யாசங்களை நிறைய தடவை கேட்டிருக்கோம். ஆனாலும் சில லீலைகள்லாம் நம்ம எவ்வளோதான் திரும்ப திரும்ப கேட்டாலும் அவர் வந்து அது ரொம்ப முக்கியமான லீலைகளாக இருக்கிறதாவும், அது அத்வைதாச்சாரியருடையும் சைத்தன்யமாப்பிரி சம்மந்தப்பட்டிருக்கிறதுனாலையும், அந்த லீலைகள் எல்லாமே வந்து நம்மளை பிறப்பிறப்பு சக்கரத்திலிருந்து விடுவிக்கக்கூடியதாக இருக்கிறதுனாலையும், அது எவ்வளோ தூரம் திரும்ப திரும்ப கேட்டுருந்தாலும் அது வந்து நமக்கு சந்தோஷம் தரக்கூடியதாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் தொடர்ந்து அத்வைதாச்சாரியர், சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு இவங்களுடைய லீலைகளை தொடர்ந்து கேட்குறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மேலே தூய்மையான பிரேமத்தை அடையிறதா சைத்தன்ய சரிதா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சைத்தன்ய மகாபிரபு அது உதாரணமாக இந்த உலகத்தில் காமிச்சிருக்கார். சைத்தன்ய மகாபிரபு ஜெகநாத்பூரியில் இருக்கும்பொழுது கதாதர் பண்டிட்டை போய் ஸ்ரீமத் பாகவதம் கேட்பார். தொடர்ந்து தினமும் போய் கதாதர் பண்டிட்டை, கதாதர் பண்டிதர் ரொம்ப அழகாக ஸ்ரீமத் பாகவதத்து ஸ்லோகங்கள்லாம் வாசிப்பார். அப்போது சைத்தன்ய மகாபிரபு கதாதர் பண்டிட்டை போயிட்டு தினமும் பாகவதம் வாசி சொல்வார். குறிப்பாக துருவ மகாராஜோடைய சரித்திரம், பிரல்லாத மகாராஜோடைய சரித்திரம் அதை திரும்ப திரும்ப எவ்வளோ ஒரு தடவை வாசி முடிச்சதும் சைத்தன்ய மகாபிரபு சொல்வார், கதாதர் இன்னொருக்கா கூட நீ வாசிக்கணும், இன்னொருக்கா கூட வாசிக்கணும். அப்படி பல 100 தடவை அந்த துருவ சரித்திரத்தையும் பிரல்லாத சரித்திரத்தையும் சைத்தன்ய மகாபிரபு தொடர்ந்து கேட்டு கேட்டு ஆனந்தம் அடைஞ்சார். அந்த லீலைகள் அவர் சோர்வடையவே இல்லை. இதைத்தான் பகவத்கீதையிலும் அர்ஜுனன் உடிச்சு உறுதிப்படுத்துறார். விஸ்தேராத்மநாத் யோகம் விபூதிஞ்ச ஜனார்தனா பூய கதக திருப்திக்கு சுன்வதோ நாஸ்தினே அமிர்தம். கிருஷ்ணா, உங்களுடைய லீலைகளை, உங்களுடைய வைபவங்களை வந்து எவ்வளோ தடவை கேட்டுருந்தாலும் நான் கலைப்படையிறதே இல்லை, திரும்ப திரும்ப இங்கே சொல்லிகிட்டே இருங்க, அதில் கேட்கறத நான் ரொம்ப ஆனந்தம் அடைகிறேன் அப்படின்னு அர்ஜுனன் பகவத்கீதையில் உறுதி செய்கிறார். அதே போல தான் கிருஷ்ணரும் அதை உறுதிப்படுத்துகிறார். மத்த பரதர மச்சித்தா மத்கத பிராண போதயந்த பரஸ்பரம் கதையந்த சுமா நித்யம் துஷ்யந்திச்சா ரமந்திச்சா. என்னுடைய பக்தர்கள் எப்பவுமே என்னுடைய லீலைகளை பேசுறதுலையும் என்னுடைய ஒருத்தர் என்னுடைய கதைகளை பரிமாறிக்கிறதிலும் ஆனந்தம் அடைகிறாங்க, அது அவங்களுக்கு போதித்தர போல இருக்கு அப்படின்னு கிருஷ்ணரும் பகவத்கீதையில் அவருடைய லீலைகள் எந்த அளவுக்கு பக்தர்கள் சுவைக்கிறாங்க அப்படின்னு சொல்றார். எப்படி அத்வைதாச்சாரியருடைய லீலைகள் அவருடைய அவருக்கும் அங்கே உள்ள வைஷ்ணவருக்கும் நடந்த லீலை எல்லாமே சைத்தன்ய மகாபிரபு எந்த அளவுக்கு கவர்ந்தது அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்து பார்க்க முடியும். அந்த சமயத்தில் அத்வைதாச்சாரியர் இந்த சமயத்தில் நவதீபத்தில் எல்லாருமே ரொம்ப கர்வம் பிடிச்சவங்களாகவும், பெரிய பண்டிதர்கள், சாஸ்திரம் படித்தவங்க, பாண்டித்யம் உள்ளவங்க, உயர்ந்த பிராமண குலத்தில் பிறந்தவங்க, இவங்க எல்லாருமே இருந்தாங்க. ஆனால் இவங்க யாருமே வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்கொள்ளலை, பகவானுடைய புனித நாமத்தை ஜபிக்கலை, பகவானுடைய புனித நாமத்தினால் கவரப்படலை, இவங்க யாருமே பக்தி தொண்டில் சுவையில்லை. சில சமயங்கள் இவங்க பாகவதம் பகவத்கீதையெல்லாம் உபன்யாசம் செய்வாங்க, ஆனால் அதில் வெறும் வரட்டு தத்துவம் தான் இருக்கும். அது வந்து பக்தியோ அல்லது பகவான் மேலே உள்ள தூய்மையான பக்தி தொண்டை பற்றிய சாரமோ எதுவுமே இல்லாமல் அவங்க வரட்டுத்தனமாக தான் பேசிகிட்டு இருந்தாங்க. சில சமயங்களில் அவங்க எல்லாருமே புலநிபத்தில் மூழ்கி போனவங்களாகவும், பௌதிகத்தில் பற்றுதலால் பித்து பிடிச்சவங்களாக இருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவங்கள வைஷ்ணவர்களுக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. கலியுகத்தில் வந்து இவங்கெல்லாம் இவ்வளவு துர்நடத்தி உள்ளவங்களாகவும், இவ்வளவு தூரம் பகவான் மேலே பக்தி இல்லாமல், பகவானுடைய லீலைகளை சுவைக்காமல், இப்படி வரட்டு தத்துவத்திலையும் புலநிபத்திலையும் காலவரியம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்குள்ள வைஷ்ணவர்கள்லாம், குறிப்பாக அத்வைதாச்சாரியர், ஸ்ரீவாஸ் தாக்கூரர் இவங்கெல்லாம் ரொம்ப வேதனைப்பட்டு இருந்தாங்க. சில சமயங்களில் அவங்க இவங்க மேல பொறாமை கொள்றது உண்டு. பேரளவான பிராமணர்கள், பேரளவான பண்டிதர்கள், இவங்கெல்லாம் சில சமயங்களில் ஸ்ரீவாசாக்குரர் வீட்டில் நாமசக்கித்து நடக்கும்பொழுது அவங்க மேலே ரொம்ப பொறாமை கொண்டாங்க. ஏன்னா ஸ்ரீவாசாக்குரர் வீட்டில் எல்லா பக்தர்களும் ஒன்று சேர்ந்து நாமசங்கீர்த்தனம் பண்ணும்போது அந்த சங்கீர்த்தனம் மூன்று உலகம் கேட்கக்கூடிய அளவுக்கு சப்தமாக இருக்கும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம், ஹரே ராம், ராம ராம, ஹரே ஹரே. ஸோ இப்படி அந்த சப்தம் கேட்கும்போது இவங்களுக்கெல்லாம் ரொம்ப அந்த 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 அங்கே உள்ளவங்க எல்லாருமே பகவானுடைய புனித நாமத்தை வந்து எந்த விதமான அகங்காரம் இல்லாமல் கர்வம் இல்லாமல் எளிமையான பக்தியில் அவங்க உரத்த குரலை ஜபிக்கும்போது இவங்களெல்லாம் அதை பொறுத்துக்க முடியாது. அப்போது அவங்க மேலே பொறாமையாண்டி இவங்க சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் வைஷ்ணவர் மாதிரி நடிக்கிறாங்க, சும்மா புனித நாமத்தை கத்தி கூச்சல் போடுறாங்க, இவங்களை வந்து இப்படியே விடக்கூடாது, இவங்களை எப்படியாவது நம்ம வந்து நவாப்ட்ட சொல்லி இவங்களுக்கு நாம சங்கீர்த்தனை நிப்பாட்டணும், இல்லாட்டி இவங்க எதுவும் கேட்கலைன்னா இவங்களுடைய வீடே அப்படி வேரோட பேத்து கொண்டு போய் கங்கையில் போட்டணும் அப்படின்னு இவங்க மேலே ரொம்ப பொறாமையும் கோபமாக இருந்தாங்க. ஆனால் இந்த வைஷ்ணவர்கள்லாம் ரொம்ப பணிவானவங்க, ரொம்ப எளிமையானவங்க, அவங்க மேலே பரிதாபம் தான் பட்டாங்க. இவங்களுக்கெல்லாம் கிருஷ்ணர் மேலே பிரேமமே வரமாட்டேங்குது, இவங்கெல்லாம் கிருஷ்ணரை வந்து வழிபாடு பண்ண மாட்டேங்கிறாங்க, இவங்கெல்லாம் பகவானை புனித நாமத்தை ஒரு தடவை கூட உச்சரிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு ரொம்ப வேதனைப்பட்டு இருந்தாங்க. அப்போது அத்வைத ஆச்சாரியர் புரிஞ்சின்றார், எல்லா பக்தர்களும் வந்து அத்வைத ஆச்சாரியிட்ட நவதீத்தில் நடக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ரொம்ப வேதனைப்பட்டு சொல்கிறாங்க. அப்போ அத்வைத ஆச்சாரியர் புரிஞ்சுக்கிறார், இதுக்கெல்லாம் ஒரே வழி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த உலகத்தில் தோன்றணும். பகவான் இந்த உலகத்தில் தோன்றினாதான் இந்த மாதிரி கீழ்நிலையான ஆத்மாக்களை விடுவிக்க முடியும் அப்படின்னு அத்வைத ஆச்சாரியர் முடிவு செய்கிறார். அதே போல் நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்தோம்னா அத்வைத ஆச்சாரியர் மகாவிஷ்ணுடைய அவதாரம் தான், அவர்னாலேயும் இந்த கட்டுண்ட ஆத்மாக்கள் எல்லாம் விடுவிக்க முடியும். ஆனால் அத்வைத ஆச்சாரியர் ரொம்ப பணிவுனாலையும் அவர் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த உலகத்தில் வரணும்னு விரும்பினதுனாலையும் அவர் அதை செய்யாமல் அவர் பகவான் தோன்றதுக்கு காரணமாக அமையணும், அவர் வந்து ஆச்சாரியராக இருந்து அவர் வந்து பகவானுக்கு சேவை செய்யணும்னு விரும்பினார். அப்போது அத்வைதாச்சாரியர் என்ன புரிஞ்சின்றாருன்னா, அப்போது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் இந்த உலகத்தில் தோன்றினாதான் இந்த கட்டுண்ட ஜீவாத்மாக்களுக்கு அவங்களுடைய பிறப்பு சக்கத்திலிருந்து விடுபட முடியும், இவங்கெல்லாம் பௌதிய பட்டுதலிருந்தும் பௌதிய புலன்பத்திலிருந்து விடுபட முடியும், அதுக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய கருணை இவங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத அத்வைதாச்சாரியர் புரிஞ்சின்றார். அது மட்டும் இல்லை, சாதாரண மனுஷனுடைய பிரார்த்தனையினாலேயோ இல்லை கீழ்நிலையான அதாவது பௌதிக நிலையில் மூழ்கி போய் பௌதிய புலன்பத்தில் மூழ்கி போய் பௌதியத்தில் வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு சாதாரணமான நபருடைய பிரார்த்தனையெல்லாம் பகவான் இங்கே கொண்டு வர்றது அவ்வளோ சாத்தியம் இல்லைங்கிறது அத்வைதாச்சாரியர் புரிஞ்சின்றார். அதனால தான் அத்வைதாச்சாரியர் கூப்பிட்டால் தான் பகவான் வருவார். ஏன்னா அத்வைதாச்சாரியர் சாதாரண நபர் கிடையாது, அவர் மகாவிஷ்ணு ஜெகத்கர்த்தா. ஸோ எப்படி அத்வைதாச்சாரியர் என்ன புரிஞ்சின்றாருன்னா, இந்த மாதிரி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த உலகத்தில் தோன்றணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. அவர் சாஸ்திரத்தில் என்ன படிச்சிருந்தாருன்னா, யார் ஒருத்தர் வந்து துளசி இலையும் கங்கை நேரையும் வச்சுட்டு சாலக்கிராம வழிபாடு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து அவங்க மனசில் விருப்பப்படுறதெல்லாம் கட்டாயம் நிறைவேறும், அவங்க என்ன விருப்பப்பட்டாலும் பகவான் அதை பூர்த்தி செய்வார் அப்படிங்கிறத அத்வைதாச்சாரியர் தெரிஞ்சுட்டார். அப்போ அத்வைதாச்சாரியருடைய வீட்டில் நரசிங்க சாலக்கிராம விக்கிரகம் இருந்தது. இந்த நரசிங்க சாலக்கிராம விக்கிரகத்துக்கு துளசி இலையும் கங்கை நீரும் அர்ப்பணித்து தொடர்ந்து 7 வாரங்கள் எதுவுமே உட்கொள்ளாமல் உரத்த குரலில் கண்களில் கண்ணீர் மல்க, கண்களில் பிரேமங்கிற கண்ணீர் கலந்த கண்களோட அத்வைதாச்சாரியர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் உலகத்தில் அடித்தார். கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா, எப்போ நீங்கள் வரப்போறீங்க, எப்போ எங்களை எல்லாம் விடுவிக்க போகிறீங்க, தயவுசெய்து நீங்கள் இங்கே வரணும் அப்படின்னு அத்வைதாச்சாரியர் ரொம்ப ஆதங்கமாக ரொம்ப மன உருகி பிரார்த்தனை செய்தார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணகிட்ட. இப்படி அத்வைதாச்சாரியுடைய பிரார்த்தனை, அவருடைய வேண்டுகோள், அவருடைய அந்த கர்ஜனை, அவர் வந்து அந்த சாலக்கிராம் சீலாவுக்கு வந்து துளசி இலையும் கங்கை நீரும் அர்ப்பணிச்சுட்டு அவர் கிருஷ்ணரை கூக்குரல் இட்டு அழைக்கும்பொழுது அவருடைய அழைப்பு அந்த கர்ஜனையானது, சிங்கம் போன்ற கர்ஜனையானது எல்லா பௌதிக கிரகங்களையும் தாண்டி வைகுண்டத்தையும் தாண்டி கோலோகத்தில் இருக்கக்கூடிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை எட்டியது. ஸோ அப்போதைய பிரார்த்தனையில் திருப்தி அடைஞ்ச பகவான் இந்த உலகத்தில் தோன்றினார். வெறுமனே அத்வைதாச்சாரியை சந்தோஷப்படுத்துறதுக்காகவும் அத்வைதாச்சாரியம் விரும்புறதுக்காகவும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய லீலை புரியறதுக்காக, குறிப்பாக எல்லா கட்டுண்ட ஆத்மாக்களையும் விடுவிக்கிறதுக்காக அவர் இங்கே ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவா தோன்றினார். ஜெய் ஸ்ரீ அத்வைதாச்சாரியா கி, ஜெய் ஸ்ரீ கௌரங்க மகாபிரபு கி, ஜெய். எப்படி அத்வைதாச்சாரியர் இங்கே தோன்றி சைத்தன்ய மகாப்பிரு வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தார். சைத்தன்ய மகாப்பிரு நவதீப்பில் தோன்றி தன்னுடைய சங்கீர்த்தனையிலே வெளிப்படுத்தாமல் அவர் ஒரு பண்டிதர், நிமாய் பண்டிதர் சொல்லி ஒரு பண்டிதனை போல ஒரு பாண்டித்யம், ஒரு என்ன சொல்ல ஒரு பண்டிதனுக்கு என்ன ஒரு கர்வம் இருக்குமோ அது போல தன்னை வந்து அவர் மறைச்சிட்டார். யாராலும் அவர் கண்டுபிடிக்க முடியல, இவர் வந்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணருடைய அவதாரம், இவர் வந்து கலியுகத்தில் நாம சங்கீர்த்தனத்தை கொடுக்கறதுக்காக வந்திருக்கார், இவர் வந்து கொஞ்ச நாளில் உன்னதமான பிரேமத்தை வெளிப்படுத்த போகிறார் அப்படிங்கிறத யாராலும் யூகிக்க முடியாத அளவுக்கு யோகமாய சக்தினால் மறைச்சிட்டார். சாதாரண ஜனங்களை பற்றி சொல்ல என்ன இருக்கு, ஸ்ரீவாஸ் தாக்கூரர், அத்வைத ஆச்சாரியர், இவங்களை போலவங்களாலேயே இதெல்லாம் சைத்தன்ய மகாப்பிரு லீலைகளை புரிஞ்சு கொள்ள முடியாத அளவுக்கு சைத்தன்ய மகாப்பிரு தன்னை யோகமாய சக்தினால் தன்னை மறைச்சின்றார். அப்படி சைத்தன்ய மகாப்பிரபு பால்குனி மாதத்தில் நிறைந்த பௌர்ணமி அன்னைக்கு இந்த உலகத்தில் தோன்றினார். அந்த சமயத்தில் சந்திர கிரகணம் ஏற்பட்டிருந்தது. அப்போ எல்லாரும் இந்துக்கள்லாம் புனித நதிகளை நீராடுறதுக்காக கங்கை கரைக்கு போக வழக்கம். அங்கே போய் அன்னைக்கு அவங்க ஹரிநாமத்தை சொல்லுவாங்க. இப்போ எல்லா பக்கம் ஹரி 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 ஹரிங்கிற புனித நாம கோஷம் எழுந்துகிட்டே இருந்தது. அப்போ அந்த சமயத்தில் எல்லா கிரகங்களும் ரொம்ப மங்களமாக இருந்தது. அப்போ அத்வைதாச்சாரியும் ஹரிதாஸ் தாக்கரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அன்னைக்கு அத்வைதாச்சாரியர் ரொம்ப ஆனந்தமாக துள்ளி குதிக்கிறார், கீர்த்தனை பாடுறார், நர்த்தனம் செய்கிறார். ஹரிதாஸ் தாக்கர் கேட்குறார், ஆச்சாரியரே இன்னைக்கு என்ன இவ்வளோ நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க, என்ன நடந்தது இன்னைக்கு? நான் வந்து யாருக்காக வேண்டிட்டு இருக்கணும், என்ன நடக்கணும், யார் இங்கே வரணும்னு நினச்சினோ அவர் இங்கே வந்துட்டார் அப்படின்னு அத்வைதாச்சாரிய குறிப்பால் உணர்த்துறார் ஹரிதாஸ் தாக்கூர்கிட்ட. அதே மாதிரி நவதீபத்தில் ஸ்ரீவாஸ் தாக்கரும் சந்திரசேகர் ஆச்சாரியரும் சைதன்ய மகாப்பிரு தோன்றத அவங்களும் உணர்ந்து அவங்களும் கீர்த்தனம் செய்து நர்த்தனம் பண்ணுறாங்க. சரி, நிமாய் பண்டிட் குட்டி நிமாய் அவர் சின்ன குழந்தையாக இருந்த பொழுது அவருடைய சகோதரர் விஸ்வரூபா, விஸ்வரூபருடைய லீலையை நம்ம ஏற்கனவே பகிர்ந்துட்டு இருக்கோம். விஸ்வரூபர் பௌதிகத்தில் துளி கூட பட்டது இல்லாமல் எப்பவுமே அத்வைதாச்சாரிய வீட்டிலேருந்து பாகவதம் கேட்டுட்டு இருப்பார். சில சமயங்களில் விஸ்வரூபர் ரொம்ப அழகாக பாகவத்தை விளக்கி சொல்வார். பாகவத்தில் கிருஷ்ணருடைய லீலைகளை சொல்லும்போது அது விஸ்வரூபத்திலிருந்து கேட்கும்போது அவ்வளவு அமிர்தமாக அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். அந்த அங்கே உள்ள வைஷ்ணவர்லாம் ரொம்ப ஆனந்தம் அடைஞ்சாங்க. விஸ்வரூபுடைய தேஜஸ், அவருடைய அழகு, அவருடைய வர்ணனைகள், அவர் பாகவத ஸ்லோகங்களை வாசிக்கிறது, அதுக்கு விளக்கம் கொடுக்கறது, எல்லாமே அவங்களுக்கு பூர்ண சந்தோஷம் தரக்கூடியதாக இருந்தது. அந்த சமயத்தில் சச்சி மாதா நிமாய அமைச்சு விஸ்வரூபரை கூட்டின்னு வர சொல்லுவாங்க. ஏன்னா விஸ்வரூபர் சாப்பிட்றது கூட வராமல் தொடர்ந்து அத்வைதாச்சாரிய வீட்டிலேருந்து பாகவத கதைகளை பேசிட்டு இருப்பார், கேட்டுட்டு இருப்பார். அப்போ குழந்தை நிமாய் விளையாண்டு இருக்கும்போது அவர் கூப்பிட்டு, அவர் மண்ணிலெல்லாம் விளையாண்டி தலை கை காலெலாம் மண்ணாக இருக்கும், அந்த குழந்தைய கூப்பிட்டு, நிமாய் நீ போய் விஸ்வரூபரை கூட்டின் வா, அண்ணனை கூட்டின்னு வா, பிரசாதம் சாப்பிட டைம் ஆகிடுச்சு இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே நிமாய் அத்வைதாச்சாரிய வீட்டுக்கு வருவார். அங்கே வந்த உடனே அங்கே எல்லார் முன்னாடியும் விஸ்வரூபரை கையை பிடிச்சி எடுத்து கூட்டின்னு வருவார். அண்ணா வா சாப்பிட போவோம், அம்மா நமக்காக காத்துட்டுருக்கா அப்படின்னு சொல்லி கூட்டின்னு போவார். அப்போ அந்த குழந்தை நிமாய் அங்கே வரும்போது அவருடைய அழகு, அவருடைய தேஜஸ், அவருடைய தோற்றம், அவருடைய புன் சிரிப்பு இதெல்லாம் பார்த்து அவங்கள வைஷ்ணவர்லாம் பிரமிச்சு போயிடுவாங்க. யார் இந்த குழந்தை, இது சாதாரண குழந்தையாக இருக்க முடியாது, இவ்வளவு அழகு, இவ்வளவு தேஜஸ், இவ்வளவு ஒரு வசீகரிக்கக்கூடிய குழந்தையாக இருக்கே, இது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணராக தான் இருக்கும் அப்படிங்கிறத அவங்களால யூகிக்க முடிஞ்சுது. ஆனால் நிம்மாய் வந்து தன்னுடைய யோகமாக சேர்த்தினால் தன்னை மறைச்சிட்டாங்கிறது விஸ்வரூபரை கூட்டின்னு ஓடிடுவார். எப்படி அத்வைதாச்சாரியோட வீட்டில் தொடர்ந்து எப்போவுமே பக்தருடைய நாம சங்கீர்த்தனம், பாகவத கதைகள் எல்லாம் பேசப்பட்டுருந்தது. அத்வைதாச்சாரியர் ஒரு சமயம் அவருடைய வீட்டுக்கு ஸ்ரீபாத மாதவேந்திர பூரி, மாதவேந்திர பூரி அவருடைய லீலைகள் ரொம்ப ரொம்ப அமிர்தமானது. மாதவேந்திர பூரி நம்ம சம்பிரதாயத்தில் பிரேமத்துக்கு அவர் தான் ஆதாரமாக இருக்கார். அவற்றிருந்தான் அந்த கிருஷ்ண பிரேமங்கிறதே நமக்கெல்லாம் விநியோகிக்கப்படுது. அதோடைய பொக்கிஷமே, கிருஷ்ண பிரேமத்துடைய பொக்கிஷமே அவர்கிட்ட தான் இருக்கு. மாதவேந்திர பூரி ஸ்ரீபாத் மாதவேந்திர பூரி அவருடைய லீலைகளில் பின்னாடி நம்ம கலந்து பேசிக்கலாம். மாதவேந்தர் பூரிய லீலைகளை அதில் ஒரு சமயம் மாதவேந்தர் பூரி தன்னுடைய விக்கிரக அங்கே அவர் பிருந்தாவனத்தில் இருந்த பொழுது கோவர்த்தனத்திலிருந்து கோவர்த்தன மலையிலிருந்து அவர் பகவானுடைய ஸ்மரணத்தில் இருக்கும்போது அவருக்கு கோபால் அவருக்கு தர்சனம் கொடுக்குறார். கோபாலுடைய விக்கிரகத்தை வந்து பயிற்சி செய்கிறார். அப்போ அந்த கோபால் அவருக்கு இவ்வளவு நாளும் ரொம்ப புதரில் இருந்ததுனால ரொம்ப உஷ்ணமாக இருந்ததுன்னு சொன்னதுனால மாதவேந்தர் பூரி கோபாலுக்கு சந்தனம் எடுத்துன்னு வர்றதுக்காக நீலாசலத்துக்கு வர்றார். அப்படி வர வழியில் அவர் சாந்திப்பூரில் வந்து அத்வைதாச்சாரிய வீட்டுக்கு வர்றார். அப்போ மாதவேந்தர் பூரியோடைய தேஜஸ், அவருடைய பக்தி இதெல்லாம் பார்த்து அத்வைதாச்சாரியர் அவருக்கு சேவை செய்கிறார். அந்த மாதவேந்தப்படைய சங்கம் கடைசியில் அத்வைதாச்சாரியர் ரொம்ப ஆனந்தம் அடைகிறார். அப்போ மாதவேந்தப்படி அவருக்கு தீட்சை கொடுக்குறார். இப்படி மாதவேந்தப்படி தீட்சை வாங்கினதுக்கப்புறம் அவருக்கு இன்னும் பகவான் மேலே தூய்மையான அன்பை ஏற்படுத்ததா அதை தன்னை வெளிப்படுத்துகிறார் அத்வைதாச்சாரியர். அப்படி மாதவேந்தர்புரி அத்வைதாச்சாரியருக்கு தீட்சை அளிச்சுட்டு அங்கிருந்து தன்னுடைய யாத்திரையை தொடர்றார். அதே மாதிரி இன்னொரு சமயம் ஸ்ரீபாத் ஈஸ்வரபுரியும் அத்வைதாச்சாரியர் வீட்டுக்கு வந்திருந்தார். ஆனால் அந்த சமயத்தில் ஈஸ்வரபுரி அவர் வந்து தன் அவருடைய பணிவுனால தன் ஒரு வைஷ்ணவன் காட்டிக்காம அங்கே வந்து அமைதியாக உட்கார்ந்துருப்பார் மாதவேந்தர் அத்வைதாச்சாரிய வீட்டில். அப்போ அத்வைதாச்சாரியர் விஷ்ணுவுக்கு பூஜை செய்துருப்பார், பகவானுக்கு பூஜை செய்துருக்கும் போது திரும்பி பார்த்தா யாரோ சாது உட்காந்துருப்பார். ஆனால் அவர் யாருன்னு அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. கொஞ்ச நேரத்தில் மூந்த ரங்கம் வந்து கிருஷ்ணோட லீலையில் பாடும்போது அப்போ ஈஸ்வரபுரி உன்னதமான குணங்களை அங்கே வெளிப்படுத்துகிறார். உன்னதமான அவருடைய உடலில் பயங்கர உன்னதமான அறிகுறிகள்லாம் தென்பட்டுது. அதுக்கப்புறம் தான் அவங்களால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது இது ஸ்ரீபாத் ஈஸ்வரபுரின்னு. எப்படி மாதவேந்திரபுரி ஈஸ்வரபுரி போன்ற ஆச்சாரியருடைய சங்கத்தை எடுத்துட்டு அத்வைதாச்சாரியர் ரொம்ப சந்தோஷமாக அங்கே பக்தி தொண்டு பண்ணிட்டு இருக்கார். ஸோ எப்படி அத்வைதாச்சாரியர் இன்னொரு லீலை என்னென்னா, பகவான் நிம்மாய் சைத்தன்ய மகாபிரபு குழந்தை நிம்மாய் இந்த உலகத்தில் தோன்றிய பொழுது அத்வைதாச்சாரியர் சந்தோஷப்பட்டு சீதா தாக்குராணியை அனுப்பிச்சி வைக்கிறாங்க சச்சி மாதா உதவி செய்கிறதுக்காக. அப்போது சச்சி மாதா ஒரு பல்லக்கில் நிறைய ஆபரணங்கள், பிறந்த குழந்தைக்குள்ளான நிறைய அந்தந்த என்னென்ன பொருட்கள் தேவைக்கும் போதெல்லாம் எடுத்துகிட்டு சீதா தாக்குராணி ஜெகநாதன் வீட்டுக்கு வராங்க. அங்கே வந்து சச்சி மாதாவுடைய அந்த அறையில் போய் அவங்களுக்கு கைங்கரியம் பண்ணுறாங்க. அந்த குழந்தைய எடுத்துகிட்டு அந்த குழந்தைக்கு சேவை பண்ணுறாங்க. ஸோ எப்படி அந்த குழந்தைக்கு சீதா தாக்குராணி தான் நிம்மாய்ங்கிற பேர் கொடுத்தாங்க. வேப்ப மரத்துக்கு அடியில் தோன்றினதுனால அவருக்கு நிம்மாய்ங்கிற திருநாமத்தையும் சீதா தாக்குராணி தான் கொடுத்தாங்க. ஸோ எப்படி அத்வைதாச்சாரியருடைய நிலையில் சீதா தாக்குராணி அத்வைதாச்சாரியம் ரெண்டு பேருமே வந்து நிம்மாய் அதாவது ஜெகநாத் மிஸ்ரா சச்சி மாதாவுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க. குறிப்பாக சைத்தன்ய மகாபிரபு அவங்க மேலே ரொம்ப பிரியமாக இருந்தாங்க. காரணம் என்னென்னா, சைத்தன்ய மகாபிரபு அத்வைதாச்சாரியருக்கு எப்பவுமே தன்னுடைய குருவுடைய ஸ்தானத்தை கொடுத்தார். ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு ஈஸ்வரபுரிட்ட தீட்சை வாங்கிட்டு இருந்தார், அத்வைதாச்சாரியர் மாதவேந்தர்புரிட்ட தீட்சை வாங்கிட்டு இருந்தார். ஈஸ்வரபுரி மாதவேந்தர்புரியுடைய சிஷ்யர். அப்போ ஈஸ்வரபுரியும் அத்வைதாச்சாரியும் ஆன்மீக சகோதரர்கள். அப்போ எப்பவுமே சைத்தன்ய மகாபிரபு அத்வைதாச்சாரியருக்கு தன்னுடைய குருவுடைய ஸ்தானத்தை கொடுத்திருந்தார். ஈஸ்வரபுரிக்கு என்ன ஒரு மரியாதை கொடுப்பாரோ, என்ன ஒரு அன்பு செலுத்துவாரோ, அதே போல அத்வைதாச்சாரியம் அவர் நடத்திட்டு இருந்தார். எப்படி சைத்தன்ய மகாபிரபு நிமாய் பண்டிதராக வந்து அவருடைய லீலையை முடிச்சுட்டு அவருடைய அப்பாவுடைய மறைவுக்கு அப்புறம் அவர் ஒரு நாள் கயா யாத்திரை போறார். அங்கே தான் அவர் ஈஸ்வரபுரி சந்தித்து தீட்சை வாங்கிறார். ஈஸ்வரபுரி சந்தித்ததுக்கு அப்புறம் சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ண பிரேமத்தை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். அப்படி அவர் கிருஷ்ண பிரேமத்தை வெளிப்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது அவர் ஒரு நாள் ஸ்ரீவாசாக்கருடைய வீட்டில் வந்துடுவார். ஸ்ரீவாசாக்கருடைய வீட்டில் வந்து எல்லா பக்தர்களுக்கு மத்தியில் அத்வைதாச்சாரியர் எங்க, அத்வைதாச்சாரியர் எங்க, அவர் கூப்பிடுங்க, நான் வர்றதுக்கு அவர் தான் காரணம், என்னை அவர் தான் கூக்குரலிட்டு அழைச்சார், அவருடைய சிம்ம கர்ஜனை அவருடைய பிரார்த்தனையினால தான் இங்கே தோன்றினேன், உடனே அவர் இங்கே கூட்டின்னு வாங்க, உடனே அவங்க கூட்டின்னு வாங்கன்னு சொல்லிட்டு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ஸ்ரீவாசோடைய ஒரு சகோதரரான ரமாய் பண்டிதர் அனுப்புகிறார். உடனே சாந்திப்பூர் போய் அத்வைதாச்சாரியர் இங்கே அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீவாச தாக்கூருடைய சகோதரரான ஸ்ரீ ரமாய் பண்டிதர் சாந்திப்பூர் வர்றார். அப்படி சாந்திப்பூர் வந்த உடனே அத்வைதாச்சாரியர் வீட்டுக்கு வந்து சொல்கிறார், உங்களை வந்து மகாபிரபு உடனே பார்க்கணும்னு சொன்னார். ஆ, மகாபிரபுவா, அவர் நான் ஏன் பார்க்கணும், அவர் என்ன பகவானுடைய அவதாரமா, எங்கே சொல்லியிருக்கு அவர் பகவானுடைய அவதாரம்னு, எந்த சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு அப்படின்னு அத்வைதாச்சாரியர் ரமாய் பண்டிதர் கேட்டார். ரமாய் பண்டிதர் எதுவுமே பேச மௌனமாக இருக்கார். உங்களுக்கு தெரியாத எதுவும் இல்லை, அவர் சொன்னார், நீங்கள் தான் அவரை கூப்பிட்டீங்க, நீங்கள் கூப்பிட்டதுனால தான் அவர் இங்கே வந்திருக்கிறதா சொல்கிறார் அப்படின்னு ரமாய் பண்டிதர் சொன்னார். ஓ அப்படியா, அப்படின்னா அவர் நான் பரீட்சை பண்ணுறேன், அவர் என்னை கண்டுபிடிக்கிறாரான்னு பார்க்குறேன். ஆனால் நீ ஒரு விஷயம்ட்ட சொல்லுவேன், நீ யார்ட்டையும் சொல்லக்கூடாது. நான் இப்போ வந்து நவதீபத்தில் நந்தன ஆச்சாரிய வீட்டில் ஒழிஞ்சிருந்துருவேன், அப்படி அவர் முழுமுதற் கடவுள்னா என்னை கண்டுபிடிக்கட்டும், நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அத்வைத ஆச்சாரியர் ரமாய் பண்டிதரை திரும்ப அனுப்பிச்சார். ரமாய் பண்டிதர் வந்துட்டு சொல்ல சைத்தன்ய மகாபிரபு கேட்குறாரு, எங்கே அத்வைதர், எங்கே அத்வைதர், தெரியல எனக்கு, அவர் ஒன்று அவர் ஒன்றுமே சொல்லாமல் மௌனமாக இருந்தார். அப்போ அத்வைதாச்சாரியர் நந்தனாச்சாரியோட வீட்டில் ஒழிஞ்சிட்டு இருக்கார். அப்போ மகாபிரபு சொல்றார், நீங்க இப்ப அத்வைதாச்சாரியர் கூட்டின்னு வாங்க, அவர் இப்ப நந்தனாச்சாரிய வீட்டில் ஒழிஞ்சிட்டு இருக்கார், அவர் எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கார், நான் சொன்னேன்னு சொல்லி உடனே கூட்டின்னு வாங்க அப்படின்னு கொஞ்சம் பக்தர்கள் அனுப்பிச்சாங்க. அப்போ எல்லாரும் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி மகாபிரபு சொன்னாரு, நீங்க நந்தனாச்சாரிய வீட்டில் ஒழிஞ்சிட்டு இருக்கீங்க, உடனே வர சொல்றாரு அப்படி. அதாவது சைத்தன்ய மகாபிரபு ஸ்வயம் பகவான், அவர் எல்லா இதயத்திலையும் பரமாத்மாவா இருக்கார் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக அத்வைதாச்சாரியர் செய்தார். உண்மையில அத்வைதாச்சாரிக்கு சைத்தன்யமாவு பரிசோதிக்கணுங்கிற எண்ணம் இல்ல, சைத்தன்ய மகாபிரபு முழுமுதல் கடவுள்னு எல்லாரும் தெரிஞ்சுட்டுங்கிறதுக்காக வேண்டிய அது செய்தார். எப்படி சைத்தன்ய மகாபிரபு அத்வைதாச்சாரிய ஸ்ரீவாசாகர வீட்டுல வந்த உடனே சைத்தன்யமாவு சொல்றார், நடா 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 நடாங்கிறது அத்வைதாச்சாரிய இன்னொரு திருநாமம், நீ தான் அழைச்சிங்க, கூக்குரல் இட்டு கூப்பிட்டீங்க, இப்ப ஏன் மறைஞ்சிருக்கீங்க, என்ன வழிபாடு பண்ணுங்க, என்ன 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 பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு சொல்லும்போது அத்வைதாச்சாரியர் ரொம்ப அன்போடு அவருக்கு சாஸ்திரமாக நமஸ்கரித்து அவர் தூபம் தீபம் இதெல்லாம் வச்சுருந்து புஷ்பம்லாம் வச்சுருந்து அவர் ஆராதிக்கிறார். அப்போது அத்வைதாச்சாரிய சைத்தன்ய மகாபிரபு பாதங்களை பற்று போகும்போது சைத்தன்ய மகாபிரபு அவரை கட்டி தழுவின்றார், அவர் அதை அனுமதிக்கிறது இல்லை. சைத்தன்ய மகாபிரபுடைய தாமரை பாதங்களை தொடர பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கும், ஆனால் அத்வைதாச்சாரியருக்கும் ஸ்ரீவாஸ்தாவுக்கு மட்டும் கிடைக்காது. ஏன்னா எப்பவுமே அத்வைதாச்சாரியர் வந்து ஒரு ஆச்சாரியருடைய ஸ்தானத்தில் தான் சைத்தன்ய மகாபிரபு பார்த்துட்டு இருந்தார். ஸோ எப்படி அத்வைதாச்சாரியர் எப்பெல்லாம் ஆக்சுவலி அத்வைதாச்சாரியர் வந்து சைத்தன்ய மகாபிரபுவுக்கு சேவனை பண்ணணும்னு நினைப்பார், ஆனால் சைத்தன்ய மகாபிரபு அவருக்கு அத்வைதாச்சாரிய சேவை பண்ணணும்னு நினைப்பார், அவருக்கு அவருக்கு சேவை பண்ணுற பாக்கியத்தையே கொடுக்க மாறார் சைத்தன்ய மகாபிரபு. அதனால் அத்வைதாச்சாரியர் ரொம்ப வேதனைப்பட்டுருந்தது. அப்போ ஒரு நாள் ஸ்ரீவாசாகர வீட்டில் நாமசங்கத்தில் நடந்துட்டு இருக்கும்பொழுது அத்வைதாச்சாரியர் என்ன பண்ணுவார்னா, சைத்தன்ய மகாபிரபு கீர்த்தனை பண்ணி பண்ணி கிருஷ்ணோடைய ஸ்மரணத்தில் அப்படியே மயங்கி விழுந்துருவார். அப்போது எனக்கு வந்து சைத்தன்ய மகாபிரபு எப்பவுமே அவருடைய கருணையை தரமாட்டேங்கிறார், அவருடைய தாமரை பாதத்தில் உள்ள துளி தூசியை வந்து எனக்கு தரமாட்டேங்கிறார், இதுதான் வாய்ப்பு சொல்லிட்டு அவர் மயங்கிருக்கக்கூடிய சமயத்தில் அவருடைய தாமரை பாதத்தில் உள்ள தூசி எடுத்து அத்வைதாச்சாரியர் தன் தலையில் வச்சுருந்தார். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய நினைவில் வந்ததுக்கப்புறம் திரும்பவும் நர்த்தனம் செய்ய ஆரம்பிக்கிறார். கீர்த்தனை பாடி நர்த்தனம் செய்யும்போது அவருக்கு அதில் ஒரு சுவை ஏற்படலை. இப்போ சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார், இங்கே யாரோ நான் வந்து மயங்கி இருந்த சமயத்தில் என்னுடைய பாதத்தை தொட்டிருக்காங்க, எனக்கு கீர்த்தனத்தில் இப்போ சுவை வரமாட்டேங்குது, யார் அதை செய்தாங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அங்குள்ள பக்தர்கள்லாம் அப்படியே பேசாமல் இருந்தாங்க. ஏன்னா அத்வைதாச்சாரியர் செய்தான்னு சொன்னால் அவருக்கு குற்றம் செய்த மாதிரி ஆகிடும், சொல்லலைன்னா மகாபிரபு குற்றம் செய்த மாதிரி ஆகிடும், என்னடா செய்யறது இப்படி தர்ம சங்கடமான நிலை ஆகிடுச்சேன்னு சொல்லிட்டு அங்குள்ள வைஷ்ணவர்கள்லாம் ரொம்ப அமைதியாக இருந்தாங்க. அப்போ அத்வைதாச்சாரர் அவரே முன் வந்து, மகாபிரபு நான் தான் உங்கள் பாதத்தை தொட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ மகாபிரபுக்கு ரொம்ப வேதனை ஆகிடும், நீங்கள் என் பாதத்தை தொட்டிங்க, ஆமாம் நீங்கள் எனக்கு அந்த பாக்கியத்தையே தரமாட்டேங்கிறீங்க, நீங்கள் எல்லாருக்கும் உங்கள் தாமரை பாதங்களுடைய சரண் துளியை கொடுக்குறீங்க, ஆனால் எனக்கும் ஸ்ரீவாசுக்கும் எப்பவுமே அந்த பாக்கியம் கிடைக்க மாட்டேங்குது, எங்களை வந்து உங்கள் சேவகனாகவே நீங்கள் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அத்வைதாச்சாரியர் சொல்லும்போது மகாபிரபுக்கு ரொம்ப வேதனையாடு. அப்போ அங்கிருந்து அவர் அந்த ஸ்ரீவாசாவுடைய வீட்டிலேருந்து வெளியே வந்து நேராக கங்கையில் போய் குதிச்சிருவார். கங்கையில் குதிச்சோடனே நித்யானந்த பிரபு ஹரிதாஸ் தாகூரும் ஓடி போய் சைத்தன்ய மகாபிரபு கங்கையிலேருந்து எடுத்துன்னு வராங்க. எடுத்துன்னு வந்து நான் யாரையும் பார்க்க மாட்டேன், யாரும் முன்னாடி வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு சைத்தன்ய மகாபிரபு நந்தனாச்சாரிய வீட்டில் போயிருந்துடுவார். அப்போது சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய பக்தர்களை பிரிந்து இருக்க முடியாது, பக்தர்களாலும் அவருடைய சகாக்களாலும் சைத்தன்ய மகாபிரபு பிரிந்து இருக்க முடியாது. ஆனால் சைத்தன்ய மகாபிரபு எங்கே இருக்கார், அவர் என்னாரான்னு யாருக்குமே தெரியல. சைத்தன்ய மகாபிரபு நந்தனாச்சாரிய என்ன சொல்லிடுவார்னா, நான் எங்கே இருக்கேன்னு யாருக்குமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவார், கட்டளை இட்டுடுவார். அதனால சைத்தன்ய மகாபிரபு எங்கே இருக்காருன்னு யாருக்குமே தெரியாது, எல்லா பக்தர்களும் அவருடைய பிரிவு தாங்க முடியாமல் வேதனையில் அழுதுட்டு இருப்பாங்க. அப்போது சைத்தன்ய மகாபிரபு கேட்பார், அத்வைதாச்சாரியர் எப்படி இருக்கார், அவரா அவர் சாப்பிடவே இல்லை தூங்கவே இல்லை, அவர் தரையில் விழுந்து கதறி அழுதுட்டு இருக்கார், ஏன்னா நீங்கள் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் அவர் தான் நினச்சி அவர் வேதனை பண்ணிட்டுருக்கார் அப்படின்னு சொன்ன உடனே சைத்தன்ய மகாபிரபு நந்தனாச்சாரிய வீட்டிலேருந்து வந்து அத்வைதாச்சாரியர் சந்திக்க வரார். அப்போ அத்வைதாச்சாரியர் மகாபிரபு முன்னாடி கதறி அழறார், நான் இது போக ஒருபோதும் இந்த மாதிரி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது சைத்தன்ய மகாபிரபு அவரை கட்டி தெளிவின்றார். எப்படி சைத்தன்ய மகாபிரபுடைய கருணை அவருக்கு சேவை பண்ணது, சேவை பண்ணி அவரை சந்தோஷப்படுத்துறது தான் அத்வைதாச்சாரியுடைய விருப்பம், ஆனால் அதுக்கு சந்தர்ப்பமே கொடுக்கல சைத்தன்ய மகாபிரபு. ஏன்னா அவரை வந்து ஆச்சாரியுடைய ஸ்தானத்தில் தான் சைத்தன்ய மகாபிரபு பார்த்துட்டு இருந்தார். அப்போ ஒரு நாள் அத்வைதாச்சாரியர் என்ன செய்வார்னா, யோகாவா சிஸ்டம்னு சொல்லி மாயாவாத தத்துவத்தை பேச ஆரம்பிப்பார். ஆக்சுவலி யோகாவா சிஸ்டத்துக்கு வந்து அத்வைதாச்சாரியர் ரொம்ப அழகாக விளக்கம் கொடுக்கக்கூடியவர், யோக வசித்தத்தை எடுத்துட்டு அது மூலமாக பக்தி தொண்டை வந்து ரொம்ப அழகாக பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு அத்வைதாச்சாரியர். ஆனால் அவர் என்ன செய்வார்னா, யோக வசித்தத்தை எடுத்துட்டு அவர் வந்து பகவானுடைய மாயாவாத தத்துவத்தை பிரச்சாரம் செய்ய ஆரம்பிப்பார். அப்போது கொஞ்ச நாள் இந்த செய்தி வந்து அத்வைத ஆச்சாரியர் இந்த மாதிரி மாயாவாதத்தை பிரச்சாரம் செய்கிறார் சொல்லிட்டு சைத்தன் மகாபிரபு காதுக்கு வரும். அப்போ சைத்தன் மகாபிரபு நித்யானந்த பிரபுவும் அத்வைத ஆச்சாரியர் சந்திக்க வராங்க. அப்போ அத்வைத ஆச்சாரியர் கொஞ்சம் பக்தர்கள் குழாமல் உட்காந்துட்டு யோக விஷயத்தை பேசுகிறார். அவர் சைத்தன் மகாபிரபு பார்த்த உடனே மாயாவாதத்தை பேச ஆரம்பிக்கிறார். அவர் மாயாவாத தத்துவத்தை போதிக்கும்போது சைத்தன் மகாபிரபு பயங்கரமான கோபம் வந்துடும். அவர் பயங்கரமான கோபத்தில் வந்து அத்வைத ஆச்சாரியரை வந்து அந்த வியாசத்திலிருந்து பிடிச்சு கீழே இழுத்து அவரை வந்து கேட்பார், அத்வைதா நீ சொல்லி எது சிறந்தது, பக்தி தூண்டு உயர்ந்ததா இல்லை அருவத்தன்மை பகவானு ரூபமற்ற தோற்றம் ரூபமற்ற தன்மை உயர்ந்ததா? அப்போ அத்வைத சொல்லுவார், நான் சொல்கிறேன் பகவானுடைய அருவத்தன்மை தான் உயர்ந்தது அப்படின்னு சொன்ன உடனே சைத்தன்மா பயங்கரமான கோவம் வந்து தன்னுடைய முஷ்டிகளால் அத்வைதரை பயங்கரமாக தாக்க ஆரம்பிச்சிருவார், பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிருவார். அடிக்க ஆரம்பித்த உடனே சீதா தாக்குராணி ஓடி வந்து சைத்தன்மாவை பிரார்த்தனை பண்ணுவாங்க, ஐயோ ஐயோ அவர் அடிக்காதீங்க அடிக்காதீங்க, அவர் பிராமணர் அவர் பிராமணர், அவர் வயசானவர் வயசானவர், அவர் கதை ஆயிடப்போது அவர் இறந்துட போனார், அவர் அடிச்சிடாதீங்க அப்படின்னு சீதா தாக்குராணி வந்து வேண்டுகோள் வச்சுருந்தாங்க. அப்போது அத்வைத ஆச்சாரியர் சிரிச்சுட்டே இருக்காரு, ஆ ஆ எனக்கு ரொம்ப சந்தோஷம், இன்னைக்கு வந்து சைத்தன் மகாபிரபு என்னை சிஷியனை ஏற்றுண்டார், என்னை வந்து சேவனை ஏற்றுண்டார், இன்னைக்கு வந்து மகாபிரபு என்னை சேவனை ஏற்றுண்டார், இன்னைக்கு அவர் என்னை கண்டிக்கிறார், இன்னைக்கு அவர் அடிக்கிறார், அப்போ என்னை அடிக்கிறார்னா அப்போ என்ன ஒரு சேவனை ஏற்றிட்டார்னு அர்த்தம் அப்படின்னு சைத்தன் அத்வைத ஆச்சாரியர் துள்ளி குதித்து கீர்த்தனம் செய்தார். அப்போது சைத்தன்மா புரிஞ்சின்றார், இது அத்வைத ஆச்சாரிய சூழ்ச்சி தான், அவரை வந்து நான் சேவனாக ஏற்றுக்காதனால வேணுனே இந்த மாதிரி பண்ணி நான் அவரை கண்டிக்கணும் அவரை அடிக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி செய்துட்டார்னு சொல்லி சைத்தன்மாவுக்கு ரொம்ப கூச்சமாயிடுது. அங்கே வந்து ரொம்ப அவர் வேதனைப்படுறார், என்னடா அத்வைத ஆச்சாரியர் எப்படி செய்துட்டாரு, நான் இன்றைக்குமே அவர் என்ன ஆச்சாரியோட ஸ்தானத்தில் வச்சுட்டுருந்தேன், இன்றைக்கி அவர் வந்து அவர் நான் அடிக்க வச்சுட்டார் என்ன? அப்போ அத்வைத ஆச்சாரியர் சொல்லுவார், ஆ நிம்மா மகாபிரபு இன்றைக்கி நீங்கள் வந்து என்னை உங்கள் சேவனை ஏற்றுக்கிட்டீங்க, எப்போ நீங்கள் வந்து என்னை சரி பண்ணணும் என்ன அடிக்கணும் என்னை வந்து திருத்தணும்னு நினச்சிங்களோ அப்போவே நீங்கள் வந்து என்னை உங்கள் சேவனை ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது சைத்தன்மாவுக்கு ரொம்ப வேதனையாகும் அந்த நெல். ஸோ எப்படி அத்வைத ஆச்சாரியர் எப்போவுமே சைத்தன்மா அப்படி சேவை பண்ணி அவரை சந்தோஷப்படுத்துன்னு விரும்பினார். ஸோ அண்டையிலிருந்து சைத்தன்ய மகாபிரபு அத்வைத ஆச்சாரியர் ஸ்ரீவாஸ் தாகூரர் நித்யானந்த பிரபு எல்லாரும் ஒன்று சேர்ந்து நாம சங்கீர்த்தனையிலேயே தொடங்குறாங்க. இப்படி ஒவ்வொரு கிராமத்திலையும் நகரத்திலையும் நவதீபத்திலையும் எல்லா இடங்களிலும் நாம சங்கீர்த்தனை நடக்குது. கொஞ்ச காலத்தில் சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசம் எடுத்துன்றார். அவர் சன்னியாசம் எடுத்துடனே ஜெகநாத்பூரியை தன்னை தலைமையகமாக வச்சுன்றார். அப்போது அடிக்கடி அவர் நவதீபத்துக்கு வருவதுண்டு. அத்வைத ஆச்சாரியரும் அவர் சந்திக்கிறதுக்காக பூரி ரத யாத்திரை தேர் திருவிழா வரும்போது அவரும் பூரியில் போய் நான்கு மாதங்கள் சைத்தன்மா அப்படி தங்குவது உண்டு. எப்படி அவங்க ரெண்டு பேருக்குள்ள அன்பு பரிமாற்றம் எப்பவுமே நீடிச்சுட்டே இருந்து, அப்போ ஒரு நாள் அத்வைத ஆச்சாரியருடைய வீட்டுக்கு சைத்தன்மா அப்படியும் நித்யானந்தரும் பிரசாதம் போக உட்கொள்றதுக்காக வராங்க. அது ரொம்ப அற்புதமான ஒரு லீலை. அவங்க ரெண்டு பேரும் பிரசாதம் உட்கொள்ள வரும்போது நித்யானந்தபுரம் சொல்லுவார், ஆச்சாரியரே நான் ஒரு இடையருக்குள்ள சிறுவன், எனக்கு இதெல்லாம் பத்தாது, நீங்கள் இன்னும் இவ்வளோ கம்மியாக வச்சுருக்கீங்க, இன்னும் நிறையா கொண்டு வாங்க, இன்னும் நிறைய கொண்டு வாங்க, நிறைய நான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவார். அப்போது அத்வைத ஆச்சாரியர் சொல்லுவார், நீங்களும் ஒரு அவதூத சன்னியாசி, நீங்களே அங்கங்கே ஏதோ சாப்பிடக்கூடியவர், நீங்கள் எப்படி இவ்வளோ சாப்பிட்லாம், இவ்வளோலாம் நீங்கள் சாப்பிடக்கூடாது, கொஞ்சமாக தான் சாப்பிடணும் அப்படின்னு ரெண்டு பேரும் அன்பு பரிமாற்றம் செய்வாங்க. அப்போது அத்வைத ஆச்சாரியர் மேலே கோபம் ஏற்பட்டு நித்யானந்த பிரபு தன்னுடைய பிரசாத பிளேட்லேருந்து கொஞ்சம் பிரசாதத்தை எடுத்து அவர் மேலே வீசுவார். அந்த நித்யானந்த பிரபுவோடைய மகாபிரசாதம் தன் மேலே பட்ட உடனே அது மகாபெரும் பாக்கியமாக நினச்சிட்டு அத்வைத ஆச்சாரியர் துள்ளி குதிக்கிறார். ஸோ இப்படி அந்த பிரசாத லீலையில் சைத்தன்மா பிரபு ரெண்டு பேருடைய அன்பு பரிமாற்றத்தை பார்த்து ஆனந்தம் அடைஞ்சார். இன்னொரு சமயம் சைத்தன்ய மகாபிரபு ஜெகநாதபுரியில் இருந்தபோது அத்வைத ஆச்சாரியர் அவருக்கு விருந்து கொடுக்கறதுக்காக அவருடைய வீட்டுக்கு அழைப்பார். எப்பவுமே அத்வைத ஆச்சாரியர் இல்லாட்டி யாராவது பக்தர்கள் சைத்தன்ய மகாபிரபு விருந்துக்காக அழைச்சா அவர் கூட நிறைய சன்னியாசிகள் குடும்பவர், பிரமானந்த பாரதி, பரமானந்த பூரி, இந்த மாதிரி நிறைய சன்னியாசிகள் சைத்தன்மாவுக்கு கூட இருப்பாங்க. அவங்களையும் நிறைய வைஷ்ணவ சன்னியாசிகளும் சைத்தன்மாவுக்கு கூட கூட்டிட்டு போவார். ஆனால் அன்னைக்கு அத்வைத ஆச்சாரியர் என்ன விரும்புவார்னா வேறு யாருமே இருக்கக்கூடாது, சைத்தன்மாவுக்கு தனியாக தான் தனியாக வரணும், அவருக்கு பிரசாதம் கொடுக்கணும், அவருக்கு போக கொடுத்து அவரை சந்தோஷப்படுத்தணும். ஏன்னா மற்ற நபர்கள் கூட இருக்கும்பொழுது சைத்தன்மாவுக்கு என்ன பண்ணுவார்னா நிறைய பிரசாதம் உட்கொள்ள மாட்டார், கொஞ்சமாக எடுத்துகிட்டு போயிடுவார். அப்போ அவர் தனியாக இருக்கும்போது அவருக்கு நிறைய பிரசாதம் கொடுத்து அவர் சந்தோஷப்படுத்த முடியும் அப்படின்னு அத்வைத ஆச்சாரியர் விரும்பினார். அந்த சமயத்தில் வேறு யாரும் வரக்கூடாதுன்னு அத்வைத ஆச்சாரியர் விரும்பினார். அப்போ எல்லாரும் கிளம்பிட்டு இருந்தாங்க, எல்லா சன்னியாசிகளும் அத்வைதாசருடைய வீட்டுக்கு பிரசாதம் சாப்பிட்றதுக்காக கிளம்பும்போது பயங்கரமான மேகமூட்டம் ஏற்பட்டுரும். கருக்கள் போட்டு மேகமூட்டம் ஏற்பட்டு பயங்கரமான மழை, இடி மின்னல் கூடிய மழை பெய்யும். அதனால யாருமே வெளியில் போக முடியாது, எல்லா சன்னியாசிகளும் அவங்க வீட்டிலே இருந்துடுவாங்க, அத்வைதாசருடைய வீட்டுக்கு விருந்துக்கு வர முடியாது. ஆனால் சைத்தன்ய மகாப்பூ தங்கியிருந்த கம்பீரால் மட்டும் ஒரு துளி கூட மழை நீர் இருக்காது, அங்கே வந்து கருக்களே இருக்காது, அங்கே மழையே இருக்காது. சைத்தன்ய மகாப்பூ அப்படியே நடந்து அத்வைதாசர் தங்கியிருக்கிற இடத்துக்கு வந்தார். அந்த வழியில் மட்டும் மழை கிடையாது, இது எல்லா இடத்துலையும் மழை பெய்யுது. அத்வைதாசர் ரொம்ப சந்தோஷம், சைத்தன்ய மகாப்பூ வந்த உடனே அவருக்கு விதவிதமான பதார்த்தங்களை சேவ் பண்ணி பிரசாதம் கொடுத்து சைத்தன்ய மகாப்பூ சந்தோஷப்படுத்துகிறார். அவர் அவர் வந்து முழுமையாக எல்லா பிரசாதையும் உட்கொள்கிற அளவுக்கு சைத்தன்ய மகாப்பூ சொல்லுவார், ஐயோ என்னால் இவ்வளோலாம் சாப்பிட முடியாது, எனக்கு ரொம்ப வைக்காதீங்க. அப்போ அத்வைத சொல்லுவார், அத்வைத ஆச்சாரியார் என்ன சொல்லுவார்னா, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும், நீங்கள் வந்து பூரியில் உட்காந்துட்டு தினமும் எவ்வளோ பிரசாதம் விதவிதமாக சாப்பிட்றீங்க, இது உங்களுக்கு சாப்பிட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரசாதங்களை அவர் சேவ் பண்ணி அவர் சந்தோஷப்படுத்துகிறார். அப்போது அத்வைதாச்சாரியர் சொல்கிறார் மகாபிரபுட்ட, மகாபிரபு இன்றைக்கி இந்திரன் என் மேலே ரொம்ப கருணை காமிச்சிட்டார், இந்திரனுடைய கருணையினால தான் இன்றைக்கி வந்து இந்த பக்கம் மழை பெய்யாமல் இருந்தது, இல்லாட்டி அவங்க எல்லாரும் வந்திருந்தாங்கன்னா எல்லா பக்கம் மழை பெய்யாமல் இருந்திருந்துன்னா அவங்கெல்லாம் வந்திருப்பாங்க, அங்கெல்லாம் மழை பெஞ்சு அவங்கெல்லாம் வரவிடாமல் நீங்கள் மட்டும் வர செய்ததுக்கு இந்திரனுக்கு நான் ரொம்ப கடன்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அத்வைத ஆச்சாரியர் இந்திரனை புகழ்கிறேன். அப்போ சைத்தன்ய மகாபிரபு சொல்வார் அத்வைத ஆச்சாரியிட்ட, ஆச்சாரியரே இந்திரனுக்கு நீங்கள் வேண்டுகோள் வைக்கலை, இந்திரனுக்கு வந்து நீங்கள் கட்டளையிட்டீங்க, இந்திரன் உங்களுடைய கட்டளையினால இந்திரன் உங்களுடைய வார்த்தை கட்டுப்பட்டு அவர் மழை பெஞ்சான் அப்படின்னு சொல்லி அத்வைதாச்சாரியருடைய மகத்துவத்தை சைத்தன்ய மகாபிரபு அங்கே நிரூபிக்கிறார். ஸோ எப்படி அத்வைத ஆச்சாரியர் சைத்தன்ய மகாபிரபு கூட அவ்வளவு லீலைகள் புரிஞ்சிருக்கார், வருஷா வருஷம் நடக்கூடிய ஜெகநாத புரி ரத யாத்திரையில் வந்து கலந்துட்டு அவர் சைத்தனுடைய லீலைகளில் பங்கெடுத்துக்குவார், சைத்தன்ய மகாபிரபு சேவை பண்ணுவார், அவரும் சீதா தாக்குராணியும் ஓரோரோட வந்து கலந்துக்குவாங்க. ஸோ அப்படி அத்வைத ஆச்சாரியருக்கு மொத்தம் 6 குழந்தைகள் இருந்தாங்க, அதில் 3 குழந்தைகள் வந்து மகாபிரபுவை ஏற்றுட்டாங்க, 3 குழந்தைகள் மகாபிரபுவை ஏற்றுக்கலை. 3 குழந்தைகள் மகாபிரபுவோடைய கருணையை பெற்றதுனால அவங்க வந்து ரொம்ப உன்னதமான வைஷ்ணவர்களாக திகழ்ந்தாங்க. 3 குழந்தைகள் மகாபிரபு நிராகரித்ததுனால அத்வைத ஆச்சாரியர் அவங்களே நிராகரிச்சிடுறாரு. இப்படி அச்சுதானந்தா, கிருஷ்ண மிஸ்ரா, கோபால் மிஸ்ரா, இந்த அச்சுதானந்தா, கிருஷ்ண மிஸ்ரா, கோபால் மிஸ்ரா இவங்க 3 பேரும் சைத்தன்ய மகாபிரபுடைய கருணைக்கு ரொம்ப பாத்திரமானவங்க. சைத்தன்ய மகாபிரபு வந்து முழுமையாக கடவுளை ஏற்றுன்றவங்க. ஆனால் பலராம், ஸ்வரூபா, ஜெகதீஷா இவங்க 3 பேரும் அத்வைதாசியருடைய பசங்களாக இருந்தாலும் அவங்க அத்வைதாசியரை மட்டும் ஏற்றுன்றாங்க, ஆனால் சைத்தன்ய மகாபிரபு ஏற்றுக்கொள்ளாதனால அவங்க வந்து அத்வைதாசியர்களே நிராகரிக்கப்பட்டாங்க. இதில் இந்த 3 குழந்தைகளில் அச்சுதானந்தா, கோபால மிஸ்ரா, கிருஷ்ண மிஸ்ரா இவங்க 3 பேரும் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தவங்க. அதில் அச்சுதானந்தா கார்த்திகேயன், அதாவது முருகருடைய அவதாரமாக கருதப்படுறார். அந்த கார்த்திகேயன் தான் தேவலோகத்தில் உள்ள கார்த்திகேயன் சைத்தன்யுடைய நிலையில் பங்கெடுத்துக்கிறதுக்காக அச்சுதானந்தா வந்தார். அவர் எப்பவுமே குழந்தையிலிருந்தே சைத்தன்யமாவுடைய கருணையினால் எப்பவுமே அவருடைய கண்கள் பிரேமத்தினால் பிரேமங்கிற கண்ணீரால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். அவர் எப்பவுமே பகவானின் நாமத்தை ஒதுண்டே இருப்பார். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம, ஹரே ராம, ராம ராம, ஹரே ஹரே. இப்படி அச்சுதானந்தாவும் எப்பவுமே பகவானுக்கு சைத்தன்யமாவுக்கு சேவை பண்ணி அதில் பூர்ண திருப்தி அடைஞ்சார். ஒரு சமயம் குண்டிச்சா மார்ஜனம், ரத யாத்திரைக்கு முன்னாடி குண்டிச்சா மார்ஜனம் நடக்கும், குண்டிச்சா கோயில் சுத்தம் பண்ணுற லீலை. அந்த லீலையில் ஒரு சமயம் அத்வைதாசரது புதல்வரான கோபால் மிஸ்ரர் வந்து கீர்த்தனை பாடிட்டு போய் அப்படியே மூச்சு அடைந்து விழுந்துடுவார். கீர்த்தனை பாடி பகவானுடைய லீலைகளை கீர்த்தனம் பகவானுடைய திருநாமத்தை பாடிட்டு இருந்தார். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம, ஹரே ராம, ராம ராம, ஹரே ஹரே. அப்படி பகவானுடைய லீலைகள்லாம் பாடிட்டே இருக்கும்பொழுது கோபால் மிஸ்ரர் மூச்சு அடைந்து விழுந்துடுறார். அப்போ எல்லா பக்தரும் ரொம்ப ஆச்சரியமாயிது. கிட்ட வந்து பார்த்தா பேச்சு மூச்சு எதுவுமே இல்லை. அத்வைதாச்சாரியர் தன்னுடைய குழந்தையை மடியில் வச்சுட்டு கதறி அழறார், கோபால் மிஸ்ரா, கோபால், கோபால், உனக்கு என்னாச்சு, என்னாச்சு அப்படி சொல்லும்போது மகாபிரபு அந்த குழந்தைகிட்ட வந்தார். கோபால் எந்திரி, ஏன் படுத்துட்டு இருக்க, ஹரிநாமத்தை சொல்லு அப்படின்னு சொன்னோடனே அந்த கோபால் எந்திரிச்சு, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம, ஹரே ராம, ராம ராம, ஹரே ஹரே அப்படின்னு அவ அந்த குழந்தை துள்ளி குதிச்சு கீர்த்தனை பண்ணும்போது அத்வைதாச்சர் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எந்த ஒரு நிலையும் ஜெகநாத் பூரியில் நடக்கும். அதுக்கப்புறம் சைத்தன்ய மகாபிரபு ஒரு சன்னியாசம் எடுத்துனதுக்கு அப்புறம் யாரெல்லாம் அபராதம் செய்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் கூட கருணையை கொடுத்தார். அது மட்டும் இல்லை, ஜெகநாத்பூரியில் வந்து அவரை சந்திக்கக்கூடிய எல்லாருக்கும் வந்து சைத்தன்ய மகாபிரபு அவங்கள ஆசீர்வதிப்பார், அவங்களோட அன்பு பரிமாற்றம் செய்வார். அப்போ ஒரு நாள் அவர் எல்லாருக்கும் கிருஷ்ண பிரேமத்தை கொடுத்துட்டு இருந்தார், சச்சி மாதாவுக்கு மட்டும் கிருஷ்ண பிரேமத்தை கொடுக்கவே இல்லை. அப்போது எல்லா பக்தர்களும் மகாபிரபுட்ட கேட்டிருந்தாங்க, மகாபிரபு நீங்கள் எல்லாருக்கும் கருணையை கொடுக்குறீங்க, ஏன் சச்சி மாதாவுக்கு மட்டும், அவங்க அம்மா இல்லையா, அவங்க உங்களுடைய நித்தியமான அம்மா, உங்கள் கூட நித்தியமான பெற்றோர் வாசல்ய பாவத்தில் உள்ளவங்க, அவங்களுக்கே நீங்கள் பிரேமம் கொடுக்கல அப்படின்னு எல்லா பக்தர்களும் மகாபிரபுட்ட கேட்கும்போது மகாபிரபு சொல்வார், அவங்க வந்து சச்சி மாதா அத்வைதாச்சருக்கு அபராதம் செய்திருக்காங்க, அவங்க வைஷ்ணவ அபராதம் செய்ததுனால அவங்களுக்கு கிருஷ்ண பிரேமே கிடையாது, என்னுடைய கருணை அவங்களுக்கு நான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவார். என்ன ஆகிடும்னா, விஸ்வரூபர் சைத்தன்யாவுடைய சகோதரர் விஸ்வரூபர் சன்னியாசம் எடுத்துகிட்டு போன உடனே சச்சி மாதா அந்த வேதனை தாங்க முடியாமல் அத்வைதாச்சாரியரை கடிந்துக்குவாங்க. அத்வைதாச்சாரியர் காரணம் அவர் தான் காரணம். ஏன்னா இந்த விஸ்வரூபர் வந்து சின்ன குழந்தை, அவர் எப்போவுமே அத்வைதாச்சாரியர் வீட்டிலேருந்து பாவதம் கேட்டு கேட்டு அவருடைய சங்கத்தினால தான், அவருடைய தொடர்பினால தான் இவர் வந்து சன்னியாசத்துக்கு போயிட்டார். அப்போ என்னுடைய பையன் என்னை விட்டு பிரிஞ்சதுக்கு அத்வைதாச்சாரியர் தான் காரணம்னு சொல்லிட்டு அவங்க மனதளவில் அத்வைதாச்சாரியர் குற்றம் செய்தாங்க. அப்படி மனதளவில் வெறும் மனதிலேயே அப்படி நினச்சதுனாலேயே மகாபிரபுனால் புரிஞ்சிட்டு முடிஞ்சது, சச்சி மாதா அத்வைதாச்சாரியருக்கு அபராதம் செய்துட்டாங்க, அதனால் அவங்க கிருஷ்ண பிரேமம் கொடுக்கவே இல்லை. அப்போ எல்லா பக்தர்களும் சச்சி மாதாட்ட வந்து சொன்னோடனே சச்சி மாதா மகாபிரபுட்ட வந்து கேட்டுருவாங்க, அதுக்கு ஒரே வழிதான் இருக்குது, நீ வந்து அத்வைதாச்சாரியருடைய தாமரை பாதங்களை துள்ளி எடுத்து உன் தலையில் வச்சுருந்தா தான் அந்த அபராதத்துலேருந்து விடுபட முடியும் அப்படின்னு சொன்னோடனே சச்சி மாதா அத்வைதாச்சாரிட்ட வந்து அவருடைய தாமரை பாதங்களை துள்ளி கேட்கும்போது அத்வைதாச்சி சொல்லுவார், ஆ நான் எப்படி அதை தர முடியும், நீங்கள் வந்து சைத்தன்யமா அப்படி அம்மா, நீங்கள் வந்து யசோதா, நீங்கள் கிருஷ்ணருடைய நித்தியமான நிலையில் உள்ளவங்க, நீங்கள் ரொம்ப உன்னதமானவங்க, அந்த மகாபிரபுவே உங்கள் வயிற்றில், நீங்கள் அந்த மகாபிரபு உங்கள் கருவில் தாங்கிட்டு இருந்தவங்க, அப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய பக்தராக இருக்கணும், எவ்வளோ பாக்கியம் செய்தவங்களாக இருக்கணும், அந்த அபராதத்தை நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அத்வைதாச்சாரியர் கீர்த்தனம் செய்திருக்கும் போது அப்படியே மயங்கி விழுந்துடுறார். அப்போ சைத்திர மாபு சொல்லுவார் சச்சி மாதாட்ட, இதுதான் சந்தர்ப்பம், உன்னால் அத்வைதாச்சாரிட்டிருந்து அவருடைய தாமரை பாதத்துடைய துளியை வாங்க முடியாது, இதுதான் வாய்ப்பு எடுத்துட்டு வான்னு சொன்ன உடனே சச்சி மாதாவும் அத்வைதாச்சாரியுடைய தாமரை துளி எடுத்து தன் தலையில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் சைத்தன்ய மகாபிரபு சச்சி மாதாவுக்கு கிருஷ்ண பிரேமத்தை கொடுத்தாங்க. எப்படி யாராவது வைஷ்ணவ அபராதம், வைஷ்ணவருக்கு மனதளவுலோ இல்லை வார்த்தையாலோ உடலாலோ எந்த மாதிரி அபராதம் எந்த நிலையில் அபராதம் செய்தாலும் மகாபிரபு அவங்களை மன்னிக்கவே மாட்டார், அவங்களுக்கு கருணையே தரமாட்டார். அதனுடைய சொந்த அம்மாவாக இருந்தால் கூட அவங்களுக்கு மன்னிப்பு கிடையாது அப்படிங்கிறது இந்த லீலையில் சைத்தன்ய மகாபிரபு உணர்த்தினார். ஜாய் ஸ்ரீ கௌரங்க மகாபிரபு கி, ஜாய் ஸ்ரீ அத்வைதாச்சாரியா கி, ஜாய். எப்படி சைத்தன்ய மகாபிரபு அத்வைதாச்சாரியரும் நிறைய உன்னதமான அன்பு பரிமாற்றம் லீலைகளும் வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. அப்போது அத்வைதாச்சாரியருக்கு ஒரு சிஷ்யர் உண்டு, அவருடைய திருநாமம் வந்து கமலாக்கார விஸ்வராதா, கமலாக்காந்த விஸ்வராதா. இந்த கமலாக்காந்த விஸ்வராதா வந்து அத்வைதாச்சாரியோட சிஷ்யர், அவர் வந்து பிரதாபருத்தர்கிட்ட வேலை பார்த்துட்டு இருப்பார். அவர் வந்து அவருக்கு தெரியும் அத்வைதாச்சாரியர் முழுமுதற் கடவுள்னு மகாவிஷ்ணுன்னு. அப்போ ஒரு நாள் கமலாகாந்த விஸ்வராதா வந்து பிரதாபருத்தர் செய்தி கடிதம் எழுதினார். என்ன கடிதம் எழுதுறாருனா, அத்வைதாச்சாரியர் முழுமுதற் கடவுள், ஆனால் இவர் அப்புறம் இப்போ ரொம்ப ஏழ்மையில் இருக்கார், அவர் ரொம்ப வறுமையில் வாழிட்டு இருக்கார், அவருக்கு நீங்கள் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதினார். ஸோ இந்த செய்தியை மகாபிரபு கேட்ட உடனே அவருக்கு இந்த கமலாகாந்த விஸ்வராதா மேலே பயங்கரமான கோபம் ஏற்படுது. அத்வைதாச்சாரியர் முழுமுதற் கடவுள் ஏற்றுண்டார், எப்படி அவர் வந்து வறுமையில் இருக்க முடியும், அவர் சாட்சாத் ஸ்வயம் பகவான், அவருக்கு எந்த விதமான ஐஸ்வர்யத்திலும் எந்த குறையும் இருக்காது, அவர் அந்த மகாலட்சுமியே அந்த அதிர்ஷ்ட தேவியை எப்போதும் அவருக்கு சேவை பண்ணிட்டு இருக்காங்க, அப்படி இருக்கும்போது இவர் எப்படி அந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே இவர் திருப்தி அடையல. இந்த கமலாகாந்த விஸ்வராதா மேலே சைத்தன்ய மகாபிரபு திருப்தி அடையல, அவர் வந்து ரொம்ப கோபப்பட்டு அவர் திட்டுவார் சைத்தன்ய மகாபிரபு. ஏன்னா அத்வைதாச்சாரியரை வந்து யாராவது அவர் வறுமையில் இருக்காருனோ இல்லை அவர் வந்து அவருக்கு அபராதம் செய்தாலும் சைத்தன்ய மகாபிரபுனால அவங்களை பொறுத்துக்கவே முடியாது அவங்களை மன்னிக்கவே மாட்டார். எப்படி சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய ஓரொரு லீலைகளையும் அத்வைதாச்சாரியருடைய மகிமைகள், அவருடைய தெய்வீகமான குணங்கள், அவருடைய காரணமற்ற கருணை இதெல்லாமே இந்த உலகத்துக்கு காமிக்கிறார். குறிப்பா நம்ம இன்னும் நல்லா சொல்ல போனோம்னா அத்வைதாசருடைய பிரார்த்தனையினாலதான் மகாபிரபு தோணுன்னு சொல்லலாம். அதுவும் அந்த இடம் வந்து நவதீபத்துல பப்லா பப்லாங்கிற இடத்துலதான் சைத்தன் மகாபிரபு வர வச்சு வர வைக்கிற கிருஷ்ணர் இங்க தோன்றதுக்காக அத்வைதாச்சாரிய தவம் அந்த நரசிங்க சாலகிராம் சீலாவும் துளசி தீர்த்தமும் கங்கா ஜலத்தை வச்சுட்டு அவர் அங்கதான் பிரார்த்தனை செய்தார். அந்த இடம் இப்போ இருக்கு, நம்ம போனா பார்க்கலாம். பப்லாங்கிற இடத்துல அத்வைதாச்சாரியர் மகாபிரபு வர்றதுக்காக பிரார்த்தனை செய்த இடம். ஸோ இப்படி அத்வைதாச்சாரியுடைய லீலைகள்ல இன்னொரு முக்கியமான லீலை என்னன்னா, ஒரு நாள் அத்வைதாச்சாரியர் மகாபிரபுக்கு ஒரு செய்தி அனுப்புற. அந்த செய்தி ஒரு விடுகதை மாதிரி இருந்தது, யாரால புரிஞ்சுக்க முடியாது. அதுல என்ன இருக்குன்னா, இந்த இந்த அவர் என்ன என்ன சொல்லுவாருன்னா, அந்த கவிதையில பித்து பிடிச்சவன் நான் சொல்றேன், மார்க்கெட்ல நான் கொண்டு போன சாணத்தை வாங்குறதுக்கு யாருமே தயாரா இல்லை, என்னை எல்லாருக்குமே பித்து பிடிச்சிருச்சு, எல்லாரும் பித்து பிடிச்சு போய் இருக்கிறதுனால யாருமே அதை வாங்க மாட்டேங்கிறாங்க. அதனால அந்த பித்து பிடிச்சவர்கிட்ட போய் சொல்லுங்க, இந்த பித்து பிடிச்சவன் அவரை திரும்ப போக சொல்லிட்டாரு, அன்னும் ஒன்றும் செய்ய வேண்டாம் அப்படின்னு. இப்போ அது யாருக்குமே புரியாது. அது கொண்டு வந்தோடனே சைத்தன்மாவை புரிஞ்சுன்றார். மகாபிரபு என்ன சொல்லுவார்னா, ஆக்சுவலி அந்த கவிதையோட அர்த்தம் என்னன்னா, சைத்தன்யமாவுடைய கருணையினால அத்வைதாசருடைய கருணையினால சைத்தன்ய மாப்பிள்ள இந்த உலகத்தில் தோன்றினார். சைத்தன்ய மாப்பிள்ள இந்த உலகத்தில் தோன்றி எல்லாருக்கும் கிருஷ்ண பிரேமங்கிற பிரேமத்தை கொடுத்து எல்லாருக்கும் எல்லாரையும் பித்து பிடிச்சவங்களை ஆக்கிட்டாங்க. எல்லாருக்கும் கிருஷ்ணர் மேலே பிரேமம் ஏற்பட்டு அவங்க மேலே கிருஷ்ணர் மேலே பித்து பிடிச்சி அந்த பிரேமத்திலே மூழ்கி போயிருக்காங்க. இனி யார் இருக்காங்க அந்த பிரேமத்தை எடுத்துக்கிறதுக்கு? அதனால அவர் வந்து வேலை முடிஞ்சிருச்சு, அவரை திரும்ப போக சொல்லலாம் அப்படின்னு சைத்தன்ய மாப்பிளுக்கு மறைமுகமாக அத்வைதாச்சாரியர் எங்க செய்தி அடிச்சிருந்தார். அப்ப சைத்தன்யமா புரிஞ்சின்றார், ஆச்சாரி தான் என்ன திரும்ப இங்க வர வச்சார், அவரே என்ன திரும்ப போக சொல்றார் அப்படின்னு சொல்லிட்டு சைத்தன்ய மாப்பிரபு அதுக்கப்புறம் தான் தன்னை லீலையை முடிச்சுட்டு இந்த உலகத்தை விட்டு போறார். எப்படி சைத்தன்ய மாப்பிரபு தன்னை பூர்ணமா தன்னுடைய பக்தர்கிட்ட ஒப்படைச்சிருக்கார். மகாபிரபு கிருஷ்ணர் எப்பவுமே வந்து தன்னுடைய பக்தருடைய விருப்பத்தின் பேரை தான் செயல்படக்கூடியவர். எப்படி அவருடைய ஓரொரு லீலைகளும் ஓரொரு இதுவும் வந்து பக்தர்களை சந்தோஷப்படுத்துறதுக்காகவும் பக்தரோட அன்பு பரிமாற்றம் பண்றதுக்காகவும் இருந்தது. எப்படி பஞ்சதத்துவங்களான ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யா நித்யானந்த பிரபு நித்யானந்த அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்தவன் தான், இவங்க ஐந்து பேரும் சேர்ந்து இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையே வந்து ஹரிநாமத்தில் மூழ்கடிச்சாங்க. எல்லாரும் எங்க பார்த்தாலும் ஹரிநாம கோஷம் நவதீபத்தில் நவதீபத்தில் மட்டும் இல்லை எல்லா பக்கமும் அத்வைதாச்சாரியுடைய கருணினால புனித நாமம் எல்லாருக்கும் முடிவாகப்பட்டது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஜய ஸ்ரீ அத்வைதாச்சாரியா கி, ஜய ஸ்ரீ கௌரங்க மகாபிரபு கி, ஜய ஸ்ரீல பிரபுபாதி கி, குருதேவ் கி, கோட் பிரேமான. ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது அத்வைதாசருடைய கருணை இல்லைன்னா இன்னைக்கு நமக்கு சைத்தன்ய மாப்பிள்ளை கிடைச்சிருக்க மாட்டார். அப்போ சைத்தன்ய மாப்பிள்ளை நமக்கு கிடைச்சதுக்கு சைத்தன்ய மாப்பிள்ளை நமக்கு கிடைச்சதுக்கு அத்வைதாச்சாரியோட தான் முக்கியமான காரணம். அத்வைதாச்சாரியர் நமக்கு கிடைச்சதுக்கு முக்கியமான காரணம் ஸ்ரீல பிரபுபாதர். ஸ்ரீல பிரபுபாதர் நமக்கு கிடைக்கலைன்னா அத்வைதாச்சாரியர் யாரு, சைத்தன்ய மாப்பிள்ளை யாரு, புனிதநாமத்தோட மகிமை என்ன, எதுவுமே நமக்கு தெரியாமல் போயிருக்கும். அதனால நம்ம பிரபுபாதருடைய இயக்கத்துக்கும் பிரபுபாதருக்கும் ரொம்ப கடன்பட்டிருக்கோம். ஏன்னா பிரபுபாதர் மட்டும் இன்னைக்கு இல்லைன்னா இந்த இங்கே மட்டும் இல்லை, பாரத பூமியில் மட்டும் இல்லை, உலக அளவில் வந்து இன்னைக்கு ஹரிநாமத்தை பற்றியும் அத்வைதாசருடைய மகிமையை பற்றியும் அவருடைய பிரார்த்தனை பற்றியும் யாருக்குமே தெரியாமல் போயிருக்கும். ஸோ அந்த ஒரு பாக்கியம் வந்து ஆச்சாரியர் நமக்கு கொடுத்துருக்காங்க ஸ்ரீல பிரபுபாத். ஸோ ஸ்ரீல பிரபுபாதருக்கும் குருதேவருக்கும் நம்ம ரொம்ப கடன்பட்டிருக்கோம். ஒன்றுக்கு ஒன்று பார்த்தா நல்லா தொடர்பு இருக்கு. பகவானுடைய கருணையினால ஆச்சாரியர் நமக்கு கிடைச்சிருக்காங்க. ஆச்சாரியனுடைய கருணையினால தான் பகவான் யாருன்னு நமக்கு தெரிய முடியும். ஏன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் யாருன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். கிருஷ்ணர்னா ஒரு கடவுள் இல்லை ஒரு அவதாரம் அப்படிதான் நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் ஆச்சாரியனுடைய கருணையினால தான் கிருஷ்ணருடைய மகிமைகள், அவருடைய நாமத்துடைய மகிமைகள், அவருடைய குணாதிசயங்களுடைய லீலைகள்லாம் நமக்கு தெரிய வந்தது. எப்படி அத்வைதாச்சாரியர் சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு இவங்களுடைய தெய்வீகமான உன்னதமான நிலைகள், அவனுடைய குணாதிசயங்கள், அவனுடைய லீலைகள்லாம் நமக்கு ரொம்ப எளிமையாக நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கிறதுக்காக இங்கே கொடுத்த சில பிரபுபாதருக்கும் குருதேவருக்கும் நம்ம ரொம்ப கடன்பட்டிருக்கோம். என்னென்றதுக்குமே வந்து நம்ம வந்து பிரபுபாத இயக்கத்துக்கு ரொம்ப கடன்பட்டிருக்கோம். சில அத்வைதாச்சாரியம் நம்ம கடன்பட்டிருக்கோம். ஜெய ஸ்ரீ அத்வைதாச்சாரியா கி, சில பிரபுபாதிக்கு கோ பிரேமானந்தி. ஸ்ரீநாபதேவி. அப்புறம் அத்வைதாச்சாரியர் வந்து 125 வருடங்கள் இந்த அத்வைதாச்சாரியர் 125 வருடங்கள் இந்த உலகத்தில் இருந்தார். சாந்தாச்சாரியா சாந்தாச்சாரியாங்கிறவர்கிட்ட சாஸ்திரம் படிச்சிருந்தார். சாந்திப்பூர் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் சந்தாச்சாரியன் ஒரு ஆச்சாரியர் இருந்தார். அவர்கிட்ட தான் சாஸ்திரங்களாக படிச்சிருந்தார். ஏன் அத்வைதாச்சாரியர் வந்து ரொம்ப சத்தம் போட்டு சிம்ம குரலில் கிருஷ்ணர் அழைச்சாருன்னா, அந்த அளவுக்கு நவதீபத்து அந்த அளவுக்கு பௌதிக உலகத்தில் எல்லாருமே வந்து கிருஷ்ணரை மறந்துருந்தாங்க. நம்ம எல்லாருமே வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை மறந்து அவர் மேலே அன்பு இல்லாமல் அவருக்கு பக்தி தொண்டு செய்யாமல் புலன்பத்தில் மூழ்கி போயிருந்ததுனால அந்த வேதனை வந்து ஒரு வைஷ்ணவர் எப்பவுமே பரதுக்க துக்கியாக இருப்பார். மற்றவங்க கஷ்டப்படுறதை பார்க்கும்போது பகவானால் பொறுத்துக்க முடியாது. அதனால் அத்வைத ஆச்சாரியருக்கு இந்த கட்டுண்ட ஆத்மாக்களுடைய நிலையை பார்த்து அவரால் பொறுத்துக்க முடியல. அதனால தான் உரத்த குரலில் பகவான் உடனே இங்கே வரணும்னு சொல்லி அப்படியே ஆத்மார்த்தமாக ரொம்ப உள்மனதிலிருந்து ரொம்ப வேதனையோட கூக்குரல் இட்டு அழைச்சார். எப்படி திரௌ இல்லை இல்லை ஆக்சுவலி இல்லை அதை நீங்கள் சரியாக புரிஞ்சிக்கல. ஆக்சுவலி அத்வைத ஆச்சாரியர் வந்து பக்தி தொண்டு தான் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் சைத்தன்ய மகாப்பிரபு தன்னை கண்டிக்கணும், தன்னை சேவகனாக ஏற்றுக்கணுங்கிறதுக்காக வேணுனே சைத்தன்ய மகாப்பிரபு கோபப்படுத்துறதுக்காக சைத்தன்ய மகாப்பிரபு முன்னாடி மாயாவாதம் பேசினார். அதாவது சைத்தன்ய மகாப்பிரபு வந்து அத்வைத ஆச்சாரியருக்கு எப்பவுமே குருவோடைய ஸ்தானத்தை கொடுத்து அவர் அவருடைய சேவையை ஏற்றுக்க மாட்டார். அவருக்கு வந்து எப்பவுமே அவருக்கு சேவை பண்ணணும்னு நினைப்பார். ஒரு ஈஸ்வர பூரிக்கு எப்படி சைத்தன்ய மகாப்பிரபு வந்து சேவனம் பண்ணணும்னு நினச்சாரோ அது போல அத்வைதாச்சாரியர் எப்பவுமே வந்து அவருக்கு சேவை பண்ணணும் தான் நினைப்பார் சைத்தன்ய மகாப்பிரபு. ஆனால் அத்வைதாச்சாரியர் அது பிடிக்காது. அத்வைதாச்சாரியர் என்ன விரும்புவார்னா சைத்தன்ய மகாப்பிரபு தன்னை சேவகனாக ஏற்றுக்கணும்னு விரும்புவார். அதனால என்ன பண்ணார்னா, அப்போ சைத்தன்ய மகாப்பிரபு அவர் எஜமான் எப்போ தன்னுடைய சேவனை கண்டிக்கிறாரோ அப்போ அவனை சேவனாக ஏற்றுட்டார்னு அர்த்தம். ஸோ எப்படி அத்வைதாச்சாரியர் வேணும்னு சைத்தன்ய மகாப்பிரபு தன்னை வந்து கண்டிக்கணும், தன் மேலே கோவப்படணுங்கிறதுக்காக அந்த லீலை புரிஞ்சார். இன்னும் சின்ன பாஸ்ட் டைம்னா, ஆக்சுவலி அத்வைதாச்சாரிய சாந்திப்பூரில் இருந்தப்போ ஹரிதாஸ் தாக்கூர் வந்து பல இடங்களில் ஹரிநாமத்தை பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்பொழுது அவர் ஒரு நாள் சாந்திப்பூர் வருவார். எப்போ சாந்திப்பூர் வருவார்னா, அவர் வந்து கோபால் சக்கரவர்த்தின்னு ஒரு பிராமணர் ஹரிதாஸ் மேலே கோபம் அடைவார். ஆக்சுவலி என்ன ஆகுன்னா, கிருஷ்ண நகரங்கிற இடத்துல வந்து ஹரிதாஸ் தாக்கூர் புனித நாமத்துடைய மகிமைகளை சொல்லுவார். புனித நாமத்தை யார் வந்து உச்சரிக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே கிருஷ்ணன் மேலே பிரேமை ஏற்படும்னு சொல்லிட்டு புனித நாமத்தை ஹரே கிருஷ்ணா மந்திரத்துடைய மகத்துவத்தை சொல்லுவார். அதாவது ஹரே கிருஷ்ணா மந்திரம் மூன்று நிலையில் உச்சரிக்கப்படுது. நாமாபராத், நாமாபாஸ், சுத்த நாம். ஆமாம், நாமாபராதுனா குற்றங்களோட நாம குற்றங்களை செய்துட்டே பத்து குற்றங்களை செய்துட்டே நாம சொல்றது நாமாபராத நிலை. நாமபாஷன்னா குற்றங்களை தவிர்த்துன்னு சொல்ற நிலை. சுத்த நாமம்னா உன்னதமான பிரேமத்தில் ஜபிக்கூடிய நிலை. ஸோ இப்படி ஹரிதாஸ் தாக்கூர் இந்த ஹரிநாமத்துடைய மகத்துவத்தை சொல்லிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து சுத்த நாமம், அதாவது கிருஷ்ணர் மேலே தூய்மையான பிரேமத்தில் ஒரு நாமத்தை உச்சரிக்கலைனாலும் பரவாயில்ல, பத்து குற்றங்களையும் தவிர்த்து நாம பாஷ நிலையிலேருந்து ஒருத்தர் ஹரிநாமத்தை உச்சரித்தாலே அவங்க பகவான் மேலே பிரேமத்தை ஏற்படுத்திக்க முடியும், அந்த உன்னதமான நிலையை அடைய முடியும்னு சொல்லிட்டு ஹரிதாஸ் தாக்கூர் அங்கே கிருஷ்ணநகரில் சொல்லும்போது எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடும். ஆனால் கோபால் சக்கரவர்த்திங்கிற பிராமணர் வந்து ஹரிதாஸ் தாக்கூர் மேலே உள்ள பொறாமைனால அவர் வந்து சொல்லுவார், எதிர்த்து என்ன சொல்லுவார்னா, அப்படி அது உண்மைன்னா நான் என் மூக்கு அறுத்துன்றேன், அப்படிலாம் நீ உன் மூக்கு அறுத்துக்கியான்னு சொல்லி ஹரிதாஸ் தாக்கூர்கிட்ட சவால் விடுவார். பட் ஹரிதாஸ் தாக்கூர் ஒரு சுத்த பக்தர், ரொம்ப பணிவானவர், ரொம்ப எளிமையானவர். அவருடைய சப்தத்தையெல்லாம் பொருட்படுத்தாமல் அங்கிருந்து அமைதியாக போடுவார். ஆனால் ஹரிதாஸ் தாக்கூர் குற்றம் செய்ததுனால அந்த கோபால் சக்கரவர்த்தி குஷ்டம் வந்து அவருடைய மூக்கை அழுகி விழுந்துடும். இந்த லீலைக்கு அப்புறம் தான் ஹரிதாஸ் தாக்கூர் சாந்திப்பூர் வரார். ஆக்சுவலி ஹரிதாஸ் தாக்கூர் பிறவியில் ஒரு முஸ்லிமான் குடும்பத்தை சேர்ந்தவர். ஆனால் அவர் பிறவியில் ஒரு சூத்திர குலத்தில் பிறந்த ஒரு மேஷ குலத்தில் பிறந்திருந்தாலும் அவருடைய அவர் வந்து எப்பவுமே கிருஷ்ணருடைய ஸ்மரணத்திலையும் கிருஷ்ணருடைய பிரேமத்திலையும் அவர் தொடர்ந்து பகவானுடைய புனித நாமத்தை ஓதிண்டே இருப்பார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, இப்படி எப்பவுமே அவர் தொடர்ந்து புனித நாமங்கள் ஓதிட்டு இருந்ததுனால ஸ்ரீ சைத்தன்ய மகாப்பிரபு அவருக்கு வந்து நாமாச்சாரியுடைய ஸ்தானத்தை கொடுத்திருந்தார். அந்த நாமாச்சாரிய ஹரிதாஸ் தாக்கூர் ஒரு நாள் சாந்திப்பூர் வந்தப்போ அவருக்கு அத்வைதாச்சாரியருக்கும் அவருக்கும் தொடர்பு ஏற்பட்டது. ரெண்டு பேரும் ரொம்ப நட்பாக இருந்தாங்க, ரொம்ப அன்பாக பழகின்றாங்க. அப்போ ஒரு நாள் அத்வைதாச்சாரியத்தோட அப்பாவுடைய இறுதி இந்த ஈம சடங்கு செய்யும்பொழுது சிராதா கொடுக்கும்போது அவர் ஹரிதாஸ் தாக்கூரை கூப்பிட்டு அவருக்கு முதல் உணவு படைப்பார். பொதுவாக அந்த சிராதா பண்ணும்போது பிராமணர்களை கூப்பிட்டு அவங்க உணவு படைப்பாங்க. அத்வைத ஆச்சாரியர் பிராமணர்லேயே சிரேஷ்டர், பிராமணர்லேயே உயர்ந்தவர், எல்லா பிராமணர்களாலும் போற்றி புகழப்படப்படுபவர். எல்லா பிராமணர்களுக்கும் அத்வைதாச்சாரியுடைய உன்னதமான நிலை என்னன்னு தெரியும். அவர் பாண்டித்யத்திலும் சரி, அவர் பிராமணத்துவத்திலும் சரி, அவர் குலத்திலும் சரி, எவ்வளோ உயர்ந்தவங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அத்வைதாச்சாரியர் என்ன பண்ணுவார்னா, பேரளவான பிறவியான பிராமணனை கூப்பிடாம ஹரிதாஸ் தாகூர் கூப்பிட்டு அவருக்கு முதல் விருந்து படைப்பார். அப்போ ஹரிதாஸ் தாகூர் கேட்பார், ஆச்சாரியரே நீங்கள் ஏன் என்னக்கு முதல் உணவு கொடுக்குறீங்க? நீங்கள் முதல் பிராமணர்களை கூப்பிட்டு கொடுக்கணும். நான் பிறவியில் ஒரு மேச்சன், ஒரு கீழ்குளத்தில் பிறந்தவன், எனக்கு என்ன தகுதி இருக்குது இந்த பிரசாதத்தை உட்கொள்றதுக்கு? அதனால் நீங்கள் இப்படி பண்ணால் அவங்க பிராமண சமுதாயத்தில் என்ன நினைப்பாங்க? உங்களை தப்பாக நினைக்க மாட்டாங்களா? ஏன் எனக்கு போய் நீங்கள் முதல் மரியாதை பண்ணி இந்த பிரசாதத்தை எனக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு ஹரிதாஸ் தாகூர் அத்வைதாச்சாரியத்தை கேட்பார். இப்போ அத்வைதாச்சாரியர் சொல்லுவார், நீங்கள் வந்து பிராமணரோட உயர்ந்தவர், ஏன்னா நீங்கள் எப்பவுமே ஹரிநாமத்தை ஓதிட்டு இருக்கிறதுனால நீங்கள் வந்து பிராமண தகுதி எல்லாமே என்ன சொல்றதுன்னா, பேரளவான பிராமண தகுதி உள்ளவங்களை காட்டிலும் நீங்க பிராமணத்திலே உயர்ந்து சுத்த பக்தராக இருக்கிறதுனால உங்களுக்கு தான் அந்த முதல் மரியாதை கொடுக்கறதா சரின்னு எனக்குப்பட்டது. அதனால தான் நான் உங்களை அழைச்சு சொல்லிட்டு ஹரிதாஸ் தாகூருக்கு அத்வைதாச்சாரியர் பிரசாத விருந்து படைப்பார். எப்படி ஹரிதாஸ் தாகூருடைய மகிமையில் வந்து அத்வைதாச்சாரியர் அந்த இடத்துல எல்லாருக்கும் எடுத்து காமிக்கிறார். ஜெய் ஸ்ரீ நமச்சரிதாஸ் தாகூர் கி ஜெய், ஸ்ரீ அத்வைதாச்சாரியா கி ஜ.